அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போம் மாந்தர்தம், உன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நாங்கள் ராமலிங்கன், நல்ல அருட்பாமுறையை துங்கமுற மாணாதொழு. பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை, பகாநலம் வாதமறு சுகோதயம் பாதிதமை, நிராமயம் காரகம் அது இல்லாத சஞ்சீவி, நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல், வாராத இன்பார இணை முன்னாளில் வந்தே அருளி, மகாபலம் சேரவருள் விராவு செம்பாத நம ராமலிங்கார் மனதின் ராதசந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெலாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகேந்தொருபால் விளங்க, வயங்கமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமுரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். ஞாயிற்றுக்கிழமை 2018 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சன்மார்க்க சிந்தனை வளர்க்கும் வகையில் பல வகையான நிகழ்ச்சிகளை திருவருளால் நடத்தி வருகிறது. இந்த வாரம் சன்மார்க்கம் அறிவோம் என்ற நிகழ்ச்சி இந்த சங்கத்துக்கு ஒரு புது முயற்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அது தொடர்பான குறிப்புகளை திருவருட்பா விண்ணப்பங்கள் கடிதங்கள் மற்றும் உரைநடை பகுதிகளிலிருந்து அன்பர்களுக்கு முன்னதாகவே அளிக்கப்படும். இந்த தலைப்பில் அன்றைய அழைப்பாளர் தன்னுடைய உரையை முதலில் அளிப்பார், அதைத் தொடர்ந்து சத்வசார கேள்வி பதில்கள். அன்பர்கள் இந்த குறிப்புடன் மற்ற புத்தகங்களை முன்னதாகவே படித்துவிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றால் சத்விசாரம் சிறப்பாக இருக்கும். இன்றைய தலைப்பு வள்ளலார் வாக்கில் தியானம். இதற்குரிய சிறுகுறிப்பு புத்தகத்தை முன்னதாகவே வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்திருக்கிறோம். அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கு முக்கிய காரணம் தயவு திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயா, அவரிடம் இருந்து கிடைத்த உத்வேகமும் வழிகாட்டுதலுமே. வெற்றி என்கிற வள்ளலார் கல்வி ஆராய்ச்சி நிலையம் வள்ளலார் யூனிவர்சல் மிஷனுடன் திருவருளார் இணைந்து இதை மாதந்தோறும் நடத்தவிருக்கிறது. தயவு திரு பேராசிரியர் டாக்டர் வைணம் சிவாயம் ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா.
வணக்கம்.
தற்போது தயவு திரு ஜெயராஜ் ஐயா சில அரிப்பா பாடல்களை பாடுவார்.
வணக்கம் ஐயா. வந்தனம்.
வணக்கம்.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே, நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே, ஞான நடத்தரசே, என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீ, மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன், போச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இது கண்டீர், நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதி, புகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுணை அன்றே, மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே போற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியாமலியே, தகுந்த தனி பெரும் பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமே பத்தியொடு பணிந்தே, விரைந்து விரைந்து அடைந்திடுமீன் மேதினியில் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர். திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே. வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீதீர். கரைந்து கரைந்து உளவுருகி கண்களில் நீர் வெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜியா.
நன்றி ஐயா.
இப்போது பிரசன்னா ஐயா நமச்சிவாயம் ஐயாவை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரையாற்றுவார்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்பற்றுவாங்க. வணக்கம் நமச்சிவாயம் ஐயா. நமச்சிவாயம் ஐயாவை வணக்கம் ஐயா. நமச்சிவாயம் ஐயாவை பற்றி ஒரு சிறு அறிமுக உரை. நமச்சிவாயம் ஐயா சன்மார்க்கத்தில் இருக்கும் எவருக்கும் ஐயாவை தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அவர் நமக்கு புதியவரும் இல்லை. போன வருடம் அக்டோபர் மாதம் நம் சத்சங்கத்தில் ஏற்கனவே பேசியிருக்கின்றார். அவருக்கு 71 வயது என்று சொன்னால் நம்ப முடியாது. அவரது முழு நேரத்தையும் உலகமுய சன்மார்க்க உரைகளையும் பாடங்களையும் அதையும் தாண்டி சன்மார்க்க பட்டய படிப்பையும் உருவாக்கி தொண்டுகள் பல புரிந்து வருகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். அவரது 18 வயதில் தந்தையாரால் திருவருட்பா அறிமுகப்படுத்தப்பட்டது. உணவு வழங்கும் பணிக்கு ஆதரவு, சன்மார்க்க சங்கங்களின் நிர்வாகத்தில் பங்கு, மாதந்தோறும் திருவருட்பா விளக்கம், ஆண்டுதோறும் விழா ஏற்பாடு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மற்ற சன்மார்க்க அன்பர்களுக்கும் திருவருட்பா வகுப்பு, திருவருட்பா உரைநூல் வெளியிட உதவுதல், திருவருட்பா விளக்க உரை எழுதி வெளியிடுதல் போன்ற பல சன்மார்க்க தொண்டுகளை 45 ஆண்டுகளாக ஐயா செய்து வருகின்றார்கள். மேலும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை சங்கங்களின் ஏற்பாட்டில் மாணவ மாணவியர்க்கும் சங்க அன்பர்களுக்கும் விளக்க உரையும் பயிற்சியும் அளித்து வருகிறார். இவர் திருவருட்பா மட்டுமில்லாமல் திருமூல திருமந்திரத்தையும் பதஞ்சலி யோகத்தையும் கற்று ஆய்ந்தவர். பல்கலை யோக கல்வி மையத்தில் திருமூலர், பதஞ்சலி மற்றும் வள்ளலார் யோக விளக்க வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பேராசிரியர் கு சீனிவாசன், தெய்வ திரு ஊரநடிகள், தெய்வ திரு கோவை சிவபிரகாச சுவாமிகள், குங்கிலியம் பழ சண்முகனார் அவர்கள், சிதம்பரம் கிருஷ்ணன் அவர்கள், சீர்காழி சம்பந்தம் அவர்கள் போன்ற சன்மார்க்க அறிஞர்களின் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இப்படிப்பட்ட ஒருவர் நமக்கு ஆசானாக இருந்து வழி நடத்துவதை பெரும் பாக்கியமாக கருத வேண்டும் என்று சொல்லி அறிமுக உரையை நிறைவு செய்து மீண்டும் ஐயாவை வருக வருக வந்தனம் என வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி.
நன்றி பிரசன்னா ஐயா. இப்போது பொறுப்பாகாமை டிஸ்க்ளைமர். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்து அன்பனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவரவரையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்தாகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கிடம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி. இப்போது தயவு திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயா ஐயாவின் உரை.
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திரு அடிகளே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பில்
அமெரிக்காவிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் அவர்களை மிகவும் பாராட்ட விரும்புகிறேன். மிகவும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு உலகியல் வாழ்க்கையில் ஓய்வு கொடுக்கிற நேரம் கூட நாட்கள் கூட ஆன்ம சிந்தனைக்காக ஒதுக்கி வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இதை போன்று வள்ளலாருடைய படைப்புகளிலே உள்ளவற்றை அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. வள்ளலார் பெருமான் அவர்களுக்கு நன்றி கூறி இதில் இணைந்திருக்கின்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி இன்றைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வள்ளலார் வாக்கில் தியானம் என்ற பொருள் பற்றி காண்போம். வள்ளலார் வாக்கில் தியானம் என்கிற தலைப்பு வள்ளலார் படைப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு சேர தொகுக்கப்பட்ட கருத்துக்களை உங்களுக்கு தரும். தியானம் என்பது இன்றைக்கு பரவலாக பலராலும் பேசப்படுகிற ஒரு சொல், அறிந்த சொல். அந்த தியானத்தை பற்றி வள்ளலார் பெருமான் திருவருட்பா பாடல்களிலும் தன்னுடைய உரைநடை விண்ணப்பங்களிலும் தன்னுடைய 6 உரைகளிலும் தன்னுடைய 50க்கும் மேற்பட்ட கடிதங்களிலும் தன்னுடைய விரிவுரைகளிலும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த தலைப்பை நாம் அணுக இருக்கிறோம். கூடியவரை உங்களுக்கு அளிக்கப்பட்ட குறிப்பை பின்பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் தர விரும்புகிறேன். இந்த விளக்கத்தில் ஏதேனும் கூடுதல் விளக்கம் தேவையாக இருப்பின் என்னுடைய உரை முடிந்த பின்பு நீங்கள் எந்தவித தடையுமின்றி கேட்கலாம். நான் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அல்லது அதில் ஏதேனும் இருந்தாலும் நான் திருத்திக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். தியானம் என்பது வடசொல், இதற்கு நேர் தமிழ் சொல் நினைத்தல். வள்ளலார் வாக்கில் என்பதில் வாக்கில் என்பது வள்ளலார் படைப்புகள் முழுவதையும் குறிக்கும். ஆதலால் வள்ளலார் படைப்புகளில் நினைத்தலை பற்றி என்ன கூறியிருக்கிறது என்பதை அறிவதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். தியானம் என்பது நினைத்தல் என்று சொன்னேன். வேறு சொற்களும் இந்த தியானத்தை குறிப்பிடுகிறது. கருதுதல், ஊந்தி நினைத்தல், இடைவிடாது சிந்தித்தல், எண்ணுதல், இந்த சொற்கள் எல்லாம் வள்ளலார் பெருமானுடைய படைப்புகளிலே பரவலாக உள்ளன. இவை அனைத்தும் நல்ல தமிழ் சொற்களே. உதாரணத்திற்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால், நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்ற பாடல்களில் இருந்து நான் கூற விரும்புகிறேன், அல்லது படைப்புகளில் எளிமையாக உள்ளவற்றிலிருந்து நான் கூற விரும்புகிறேன். 6 திருமுறையிலே ஆன்ம தரிசனம் என்கின்ற தலைப்பிலே இருக்கிற பாடல்களிலே பெருமான் அவர்கள் மிக எளிதான தமிழ் சொற்களிலேயே அதை விளக்குகிறார்கள். நினைத்த போது எல்லாம் நின்னையே நினைத்தேன், நான் எப்பொழுதெல்லாம் எண்ணினேனோ அப்பொழுதெல்லாம் உன்னையே எண்ணினேன் என்று அந்த இடத்திலே ஒரு ஏகாரமிட்டு அந்த பாடலிலே வருகிறது. உன்னையே, அந்த ஏகாரம் சிறப்பு ஏகாரம். அது எதை குறிக்கும் என்றால், உன்னை மட்டும் நினைத்தேன், உன்னை தவிர வேறு ஒன்றையும் நினைக்கவில்லை என்று பொருள் தரும். நினைப்பு அற நின்ற போதெல்லாம், நினைப்பு அறிதல் என்றால் நினைப்பு இல்லாத நிலை. அப்படி நினைப்பு இல்லாத நிலையிலே இருந்த போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன் என்று சொல்லுகிறார். நினைப்புக்கு மூலமாக உள்ள மனம் முதலிய கரணங்கள், அந்த கரணங்களை குறிப்பிட்டதினாலே தத்துவங்கள் அனைத்திலும் இருந்து வள்ளற் பெருமான் விலகி இறைவனுடைய திருவடிகளையே நினைத்தாராம். ஆதலால் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன் என்று அந்த பாடலில் கூறுகிறார். நல்ல ஆழமான பொருள் கொண்ட பாடல் இது. இன்னொரு பாடலிலே சிவதரிசனம் என்கின்ற தலைப்பிலே கட்டு அவிழ்ந்த கமலம், கமலம் என்றால் தாமரை, கட்டவிழ்ந்த கமலம் மொட்டாக உள்ள தாமரை மலர்கிறது. கட்டவிழ்ந்த கமலம் என கருத்து அவிழ்ந்து நினையே கருதுகின்றேன், வேறொன்றும் கருதுகிறேன். இந்த இடத்திலே உடன்பாட்டில் கருதுகின்றேன் என்று சொல்லுகிறார், எதிர்மறையிலே வேறொன்றும் கருதுகிறேன் என்று தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக ஊற்றத்தோடு விளக்குகிறார். அதனால் கடவுளை கருதுதல் வேறு ஒன்றும் கருதாது இருத்தல் என்பது நினைத்தல் ஆகிறது, என்பது தியானம் ஆகிறது. கடவுள் தியானம் என இப்பொழுது பொருள் வருகிறது. ஊன்றி நினைத்தல் என்ற சொல்லை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், நம்முடைய உலகியலிலே ஒரு கம்பத்தை நடுகின்ற பொழுது அதை ஆடாமல் அசையாமல் ஊன்றிவை என்று நாம் சொல்வதுண்டு. ஊன்றுதல் என்கின்ற சொல் நிலையிலிருந்து மாறாமல் என்கிற பொருளை தரும். அதனால ஊன்றி நினைத்தல் என்று சேர்கின்ற பொழுது கடவுளுடைய திருவடிகளிலேயே அந்த எண்ணம் அசையாமல் தொடர்ந்து இருத்தல் என்ற பொருளிலே அது வரும். கருதுதல் என்று ஒரு பொருளும் வள்ளலார் பெருமானால் அங்கங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அங்கங்கே கையாளப்பட்டிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பொருளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்தில் பெருமான் அவர்கள் சன்மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கையையும் சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்ன என்பதை பற்றியும் விளக்குகிறார்கள். அவர்கள் கடவுள் கொள்கை பற்றி பேசும்போது எங்கும் பூரணனாகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டு என்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யும் என்றும் பேசுகிறார்கள். கருத்தில் கருதுதல் என்கிற சொல் அங்கே தியானத்தை குறிக்கிறது, நினைத்தலை குறிக்கிறது. நினைவு வரும், அதை தொடர்ந்து மறப்பு வரும். நினைப்பும் மறப்புமாகத்தான் மனம் மாறி மாறி செயல்படுகிறது. ஆனால் வள்ளலார் பெருமான் சொல்லுவதோ, நினைத்தபோது நின்னை நினைத்தேன் என்று சொல்லுகிறார். அந்த நினைப்பு அங்கேயே நிற்கிறது. ஆதலால் அது இடைவிடாது சிந்தித்தல் என்கின்ற பொருளை அந்த இடத்திலே தருகிறார். வழக்கிலே நாம் எண்ணுதல் என்கிற சொல்லை எளிதாக சொல்லுவோம். என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று இயல்பாக கேட்போம். என்ன நினைக்கிறாய் என்று இயல்பாக கேட்போம். இந்த இயல்பான சொற்கள் எல்லாம் கடவுளை பற்றிய சிந்தனை இருக்கும் பொழுது கடவுள் தியானமாக மாறுகிறது. அதனால் வள்ளற் பெருமானுடைய வாக்கில் தியானம் என்பது கடவுளை நினைக்கும். இரண்டாவது குறிப்பிலே உங்களுக்கு இதனை நான் தந்திருக்கிறேன். எதனை தியானித்தல் என்பதற்கு முற்பகுதியே நமக்கு விடை தருகிறது. கடவுள் திருவருளை தியானித்தல். கடவுளோ கடந்த நிலையில் உள்ளவர். அவருடைய கருணை சக்தியைத்தான் திருவருள் என்று தமிழ் அருளாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். கடவுளுடைய கருணை சக்தியாகிய திருவருளை குறிப்பதற்கு திருவடி என்ற சொல்லை அருளாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். வள்ளல் பெருமானும் அதே மரபிலே வந்தவர்கள், வாழையடி வாழையென வந்த மரபிலே வந்தவர்கள். ஆதலாலே திருவடிகளை குறிப்பிடுவதற்கு, திருவருளை குறிப்பிடுவதற்கு திருவடி என்று சொல்லியே குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றிய ஒரு குறிப்பை நாம் ஒளிவிலொடுக்க விரிவுரையிலே காணலாம். அங்கே திருவருள் சக்தியே திருவடி என்று வள்ளற் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனால் வள்ளற் பெருமானை பொறுத்தவரை அந்த மரபு சொற்களை அப்படியே எடுத்து கையாண்டு கொண்டு நமக்கு விளக்கம் தருகிறார். இந்த விளக்கத்திற்கு மிகவும் ஒரு அருமையான பாடல் ஒன்றை தந்து நம்மை அதை பற்றி சிந்திக்க வைக்கிறார்கள். அந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது திருமுறையிலே தரப்பட்ட பொன்னளிக்கும் நற்புத்தியும் தந்து நிந்தன் அருள் துணை தாழ்மலர் தியானமே மன்ன வைத்திட வேண்டும் எம் வள்ளலே என்னை நான் பலகால் இங்கு இயம்பலே என்று. அருமையான பாடல். பொன் என்பது மாசில்லாத உயர்ந்த சிறப்புடையது ஒன்று. பொன் போன்றவர், பொன் போன்றவள் என்றெல்லாம் நாம் உயர்ந்த மனிதர்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாராட்டுகிறோம். அதை போல பொன் என்பது உயர்ந்த நற்செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆதலால் நற்செயலாகிய உயிர் இரக்கத்தை எனக்கு தந்து அதுவே பொன் அளிக்கும் நற்புத்தி. ஜீவகாருண்யம் கருதுகின்ற அந்த நல்ல புத்தியை தந்து நிந்தன் உன்னுடைய அருள் துணை தாழ் மலர். அருளாகிய திருவருளாகிய துணை இரண்டு தாழ் மலர்கள். மலர் என்றால் இங்கே தாமரையை குறிக்கும். அது உருவகம் இறைவனுடைய திரு அடிகள். தாழ் என்றால் அடிகள். ஆக இறைவனுடைய அருளே ஆகிய இரண்டு தாழ் மலர்களை தியானம் செய்தலே நிரம்ப இருக்குமாறு செய்ய வேண்டும் என்று வள்ளலார் பெருமான் கடவுளிடம் வேண்டுகிறார். நிந்தன் அருள் துணை தாழ் மலர் தியானமே மன்ன வைத்திட வேண்டும் எம் வள்ளலே என்று ஒரு கோரிக்கையாகவே அதை வைக்கிறார். அதிலே இறுதி அடியை பார்த்தீர்கள் என்றால் என்னை நான் பலகால் இங்கு இயம்பலே என்று சொல்லுகிறார். நான் அடிக்கடி இதைத்தானே உன்னிடம் கேட்கிறேன். இது இப்படி இவ்வளவு தடவை நான் திரும்ப திரும்பவும் அதை கேட்க வேண்டுமா என்கிற ஒரு குறிப்போடு அந்த அடியை மிக அருமையாக அமைத்து தருகிறார். என்னை நான் பலகால் இங்கு இயம்பலே என்று. அதனால் எதனை தியானித்தல் என்பதற்கு பொருள் கடவுளுடைய திருவருளை தியானித்தல் என்று ஆகிறது. இந்த கடவுளுடைய திருவருளை தியானித்தல் தான் வழிபாடு என்றும் பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நமது சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலே உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யும் என்று சொல்லி அதை வழிபாடாகவே குறிப்பிடுவதை நீங்கள் இப்பொழுது கருதலாம். வள்ளலார் பெருமான் எழுதிய நான்கு உரைநடை விண்ணப்பங்களிலே சிறு விண்ணப்பத்தை தொடர்ந்து பெரு விண்ணப்பமும் அதை தொடர்ந்து ஞான விண்ணப்பமும் மூன்றாவது விண்ணப்பமாக விளங்குகிறது. ஞான விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார்கள். அந்த கொள்கையை மிக அழகாக சொற்களினாலே நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் கடவுளை அறிதல் வேண்டும், கருதுதல் வேண்டும், துதித்தல் வேண்டும் என்று சொல்லி துதித்தல் கருதுதல் அறிதல் இந்த மூன்றும் கடவுள் வழிபாடு என்று ஒரு விளக்கம் தந்திருக்கிறார்கள். திருவருள் சமூகத்தின் இது சத்திய ஞான விண்ணப்பத்திலே உள்ள பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பக்கம் ஐந்திலே. தேவரீர் திருவருள் சமூகத்தின் இயற்கை உண்மை தரத்தை அறிதல் வேண்டும் என்றும் அறிதல் இயற்கை பெரும் கருணை பெரும் தன்மையை கருதுதல் வேண்டும் என்றும் கருதுதல் இயற்கை பெருங்குண பெரும் புகழை துதித்தல் வேண்டும் என்றும் துதித்தல். ஆக மூன்று படிகளை அடுக்கடுக்காக நமக்கு தருகிறார். இயற்கை என்கிற தமிழ் சொல்லுக்கு என்றும் மாறாது ஒரே தன்மையுடையதாய் இருத்தல் என்பது பொருள். இயற்கை என்கின்ற சொல் தொல்காப்பியத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை பொருளை இத்தனக்கிழத்தல் என்பது தொல்காப்பியத்திலே உள்ள நூற்பா. அதற்கு உரை எழுதிய சேனாவரையர் மிக அழகாக நமக்கு அந்த நுட்பத்தை விளக்குகின்றார். தன் இயல்பிலிருந்து திரிவு இல்லாத பொருள் என்று சொல்லி இயற்கையை குறிப்பிடுகிறார். பெருமான் அவர்கள் இதுவரை வந்த சாத்திர நூல்களிலும் தோத்திர நூல்களிலும் குறிப்பிடப்படாத இந்த இயற்கை என்கிற சொல்லை மிகவும் பொருத்தமாக எடுத்து கொடுத்து நமக்கு எளிதாக புரிய வைக்கிறார்கள். இறைவனுடைய தரம் என்று இங்கே குறிப்பிடப்படுவது இறைவன் நிலை, இறைவனுடைய மாறாத இயல்பு, ஸ்டேட் அண்ட் நேச்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். அந்த இயற்கை உண்மை தரத்தை, என்றும் மாறாது ஒரு தன்மையுடைய உண்மை தரத்தை அறிதல் வேண்டும் என்றும், இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதல் வேண்டும் என்றும், என்றும் மாறாது ஒரே தன்மையுடையதாய் உள்ள பெரும் கருணையாகிய சக்தியின் பெரும் தன்மையை, இயல்பை கருதுதல் வேண்டும் என்றும் நமக்கு விளங்க வைக்கிறார். இப்பொழுது தியானித்தல் இங்கு எந்த பொருளை தருகிறது என்றால், கடவுளுடைய பெரும் கருணையாகிய பெருந்தன்மையை கருதுதல் என்கிற பொருளை தருகிறது. ஆக முதலில் கூறியபடியும் இப்பொழுது விண்ணப்பத்திலே காணுகிறபடியும், பெருமான் அவர்கள் தியானம் என்பதையும் நினைத்தல் என்பதையும் கருதுதல் என்பதையும் ஒரே நிலையில் வைத்து நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. இப்பொழுது தியானம் என்பது புதிதாக பேசப்படுகிற ஒரு செய்தி அல்ல. இன்றைக்கு யோகம் பரவலாக பேசப்படுகிறது. யோகம் நம்முடைய தமிழர்கள் நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்ததுண்டு. கிமு 500 எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற தொல்காப்பியத்திலே யோகத்தை குறிக்கிற குறிப்பு இருக்கிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டிலே திருமூலர் திருமந்திரம் என்கின்ற ஒரு முழு யோக நூலை தமிழிலே நமக்கு தந்திருக்கிறார்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி தமிழிலே நமக்கு 3000 பாடல்களை தந்திருக்கிறார்கள். யோக நூல்களிலே தியானம் பற்றி மிகுதியாக பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற யோக நூல் பதஞ்சலி எழுதிய யோக சூத்திரம். திருமூலரோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது ஒரு மிகவும் சுருக்கமான நூல். திருமூலரை போன்று பல யோகங்களையும் மந்திரம், தந்திரம், சக்கரம், உலகியல் இதை போன்ற விரிவான உரைகளை பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்திலே அறிய முடியாது. இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்றால், திருமூலர் பேசுகிற அட்டாங்க யோகத்தை பதஞ்சலியும் பேசுகிறார். அவர்கள் இருவருமே அந்த அட்டாங்க யோகத்திற்கு ஒரே அணுகுமுறையை காட்டுகிறார்கள். திருமூலர் யோகம் 8 உறுப்புகள் உடையது என்று சொல்லுகிறார். முதல் 5 உறுப்புகளை புறத்திலே உள்ளது புற யோகம் என்றும், அடுத்து உள்ள 3 அகயோகம் என்றும் குறிப்பிடுகிறார். பலருக்கு தெரிந்திருக்கலாம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று வட சொல்லிலே கூறப்படும். தமிழ் சொல்லிலே மிக அழகாக யமம், நியமம், இருக்கை, மூச்சு கட்டுப்பாடு அல்லது வழிநிலை, குறைநிலை, தாரணை என்பது இந்த 5 முதலிலே முடிந்துவிடும் புறயோகம். அடுத்து வருகிற 3 தாரணை, தியானம், சமாதி என்பதற்கு குறைநிலை, அடுத்து நினைத்தல், அடுத்தது சமாதி அல்லது நொசிப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக இங்கு நாம் கருத வேண்டியது உள்முகமாக செய்யப்படுகிற யோகம்தான் என்கிற குறிப்பு நமக்கு புலப்படும். அது 3 தான். தாரணை என்று சொல்லப்படுகிற குறைநிலை, தியானம் என்று சொல்லப்படுகிற நினைத்தல், சமாதி என்று சொல்லப்படுகிற நொசிப்பு. இதை எப்படி சொல்லலாம் என்றால், தாரணை என்பது கான்சன்ட்ரேஷன், தியானம் என்பது மெடிடேஷன், சமாதி என்பது டிரான்ஸ். ஆக இது இந்த 3 அல்லது இந்த 8 இருவராலும் பேசப்படுகிற ஒன்று. தியானம் 7வது நிலையிலே இருக்கிறது. அவர்கள் இருவருமே தருகிற இலக்கணம், கடவுளுடைய திருவருளை இடைவிடாது சிந்தித்தல், ஊன்றி நினைத்தல் என்பதுதான். அதனால் யோகியர் மாட்டு இருந்த இந்த யோக சிந்தனையை வள்ளலார் பெருமான் இரக்கத்தின் காரணமாக நம்மவர்களுக்கு எடுத்து வருகிறார். அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அறிந்து கொள்ளுகின்ற வழிகள் நான்கு. ஒன்று புற வழிபாடு. இதற்கு அடுத்த நிலையிலே அகமும் புறமும் இணைந்து வழிபாடு செய்தல். மூன்றாவது நிலையிலே அக வழிபாடு என்று சொல்லப்படுகிற யோகம். நான்காவது வழியிலே ஞான மார்க்கம் என்று சொல்லப்படுகிற ஞானம், அது அறிவு வழி. ஆக நான்கு வழிகளிலே மேல்படியிலே உள்ளது ஞான மார்க்கம் என்றும் சன்மார்க்கம் என்றும் சொல்லப்படுகிற அறிவு வழிபாடு. அதற்கு அருகிலே உள்ள மூணாவது படி யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒருமை. அதனால் யோகத்தில் உள்ள பல கருத்துகள் நம்மை ஞானத்திற்கு எடுத்து செல்ல உதவுகின்றன என்கின்ற ஒரு காரணத்தினாலும், யோகத்திலே மன ஒருமைப்பாடு தேவைப்படுகிறது. அந்த மன ஒருமைப்பாடு கடவுளை நினைப்பதற்கு சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலும் யோகம் சிறப்பு பெறுகிறது. அந்த யோகத்திலும் புறயோகத்திலே உள்ள ஆயத்தங்கள் அல்லது முன்னேற்பாடுகளை விட்டு கடந்து மேல்நிலையிலே உள்ள மூன்று நிலைகள் தாரணை, தியானம், சமாதி பற்றிதான் யோக நூல்கள் மிகுதியாக பேசுகின்றன. வள்ளற் பெருமான் யோக சாலைகளிலும் யோக மாணவர்களிலும் யோக குழிகளிடத்தும் மிக குறைவான பேருக்கே தெரிந்த ஒரு மிக ஆழமான யோக கலையை 19வது நூற்றாண்டிலே பெண்களுக்காக குடும்பத் தளவிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அவருக்கு இருந்த எதிர்ப்பு மிகுதி. இருந்தாலும் அந்த எதிர்ப்பை திருவருளாலே உடைக்கிறார். பெண்களுக்கு யோகம், கல்வி முதலிய சாதனங்களை கற்றுத்தர வேண்டும் என்று முதலிலே ஒரு கருத்து புரட்சியை ஏற்பாடு செய்கிறார். அதைத் தொடர்ந்து 1867 தர்மசாலை அமைக்கும் பொழுது அதனுடைய கிளை சாலைகளாக 7 சாலைகளை தொடங்குகிறார். அதிலே ஒன்றாக யோக சாலையை அமைக்கிறார். அவரை சுற்றி இருந்த பலர் யோகிகள். உங்களுக்கு தெரியும், கல்பட்டு ஐயா யோகி. அதே போல வள்ளலார் பெருமானுக்கு கடிதம் எழுதி தொடர்பு கொண்ட யோகிகள் இருக்கிறார்கள். வள்ளலார் பெருமானிடம் யோக கருத்துக்களை வந்து கேட்டு தெளிவு பெற்ற மாணவர்கள் உண்டு. அதனால் யோகத்தை ஒரு கலையாக இருந்து பயின்ற ஒரு காலத்தில் இருந்து மாறி அதை பெண்கள் விடுதலைக்காக ஏற்பாடு செய்து வீட்டளவு கொண்டு வந்து பெண்களுக்கு உரிமை கொடுத்து அவர்கள் மூலம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே யோகம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு வழியை ஏற்படுத்தி தந்தவர் வள்ளலார் பெருமான். அதனால் யோகம் பலவற்றை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதையும், யோகம் தியானம் பற்றி சிறப்பாக பேசுகிறது என்பதை பற்றியும் நாம் பின்னணி விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் திருமூலருடைய திருமந்திரத்திலே இந்த கருத்துகள் இருக்கின்றன என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், சன்மார்க்கம் பற்றி விளக்க வந்த வள்ளலார் பெருமான் இந்த மார்க்கத்தின் உண்மையை அறிய வேண்டுமானால் திருமோலுடைய திருமந்திரத்தை ஊந்தி பார்க்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது குறிப்பாக சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் என்று கூறியிருக்கிறார்கள். சாத்திரம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைவதற்கு பல வழிகளும் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு நூல், பயிற்சி நூல் என்பது பொருள். ஆதலினாலே வள்ளற் பெருமானால் பாராட்டப்பட்ட திருமந்திரத்தில் இத்தகைய குறிப்புகள் உள்ளன என்பதை நாம் பின்புலத்திலே தேக்கிக் கொண்டால் வள்ளலார் பெருமான் சொல்லுகின்ற ஞானம் பற்றிய கருத்தை மிக எளிதாக அறிந்து கொள்ளலாம். இங்கு ஒரு கேள்வி எழும். தியானத்தை நேரடியாக வள்ளலார் பெருமான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோகத்திலே சொல்லுகின்ற ஆசனம், பிராணாயாமம் முதலியவற்றை அவர்கள் எங்கேனும் கூறியிருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி எழும். அவர்கள் நேரடியாக யோகத்திலே கூறப்பட்டிருக்கின்ற மற்ற உறுப்புகளை பற்றி விளக்கம் தரவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், அட்டாங்க யோகம் போன்ற யோக வகைகள் யோகிகளாலே நேர்முகமாக மாணவர்களுக்கு பயிற்சி தருவதற்காக பின்பற்றப்படுவது. ஆதலினாலே அவைகளை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அவற்றின் பொதுவான பகுதிகளை மட்டும்தான் எடுத்துச் செல்ல முடியுமே ஒழிய சிறப்பான பகுதிகளாக உள்ளவற்றையும் பயிற்சிக்கு கடினமாக உள்ளவற்றையும் யோகத்தை வாழ்க்கை முறையாக பின்பற்றாதவர்களுக்கும் எடுத்துச் செல்ல இயலாது. வள்ளலார் பெருமான் கருணையினாலே பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். பெண்கள் உட்பட ஆண்கள் சிறுவர்கள் அனைவருக்கும் எடுத்துச் செல்லுகிறார்கள். வயதானவர் இளைஞர் என்ற வேறுபாடு இல்லாமல் எடுத்துச் செல்லுகிறார்கள். ஆதலினாலே யோக கருத்துக்களை மிகவும் எளிமையாக்கி தந்திருக்கிறார்கள். அப்படி எளிமையாக்கப்பட்ட பகுதிதான் பெருமானுடைய தியான சிந்தனைகள். ஆதலால் இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது பெருமான் தியானத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வோம். ஏனைய உறுப்புகள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன, ஆனால் இன்றைய தலைப்பிலே அவற்றை கருதுவதற்கு நமக்கு போதுமான நேரமில்லை. பின்பு வாய்ப்பு வருமானால் அவற்றை பற்றி சிந்திப்போம். ஆக இப்பொழுது தியானம் என்பது பற்றி வள்ளலார் பெருமானுடைய கருத்தையும் தியானம் செய்ய வேண்டும் என்பது சன்மார்க்கத்தில் ஒரு வழிபாட்டில் ஒரு முறையாகவும் உள்ளது என்று வள்ளலார் பெருமான் கூறியதை அறிந்து கொள்ளலாம். இனி அடுத்து மூன்றாவது குறிப்புக்கு வருவோம். தியானம் எப்படி செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நினைத்தல் என்பது தியானம் என்றால் கடவுளை எங்கும் நினைக்கலாம், எப்பொழுதும் நினைக்கலாம். ஏனென்றால் அவர் காலம் கடந்தவர், அவர் எங்கும் இருக்கிறார். அதனாலே நாம் நினைத்தால் அவர் நினைப்பார். திருமூலர் அழகாக சொல்லுகிறார், நினைக்கில் நினைக்கும் நினைப்பவர் தம்மை, நீ நினைத்தால் அவர் உன்னை உடனே அவரும் நினைக்கிறார் என்ற பொருள்பட மிக அழகாக விளக்கியிருக்கிறார். ஆதலினாலே இது வள்ளலார் பெருமானும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் வள்ளலார் பெருமான் நமக்கு இரண்டு வழிகளிலே தியானத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு செய்தியை நமக்கு தருகிறார். அது செயல்முறைக்கு பயன்படும். ஒன்று, குறிப்பிட்ட காலத்தில் இருந்து ஓரிடத்தில் இருந்து தியானம் செய்தல். இரண்டாவது, நாம் விழித்திருக்கும் நிலையிலும் கூட செயல்படும் நிலையிலும் கூட தியானம் செய்தல். இப்படி இரண்டு பகுதிகளை வள்ளலார் பெருமான் பேசுகிறார். முதலிலே ஓரிடத்தில் இருந்து செய்கிற தியானத்தை பற்றி நாம் சிந்திப்போம். மூன்றாவது குறிப்பாக இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எவ்விடம் எங்கனம் என்று நாம் இதை கருதலாம். வள்ளலார் பெருமான் அந்த காலத்திலே இருந்த சூழ்நிலையில் பள்ளிக்கூடங்களும் ஆசிரியர் அல்லது குரு மூலமாக பயிற்றுவிக்கின்ற வாய்ப்பும் பலருக்கும் இல்லாததினாலும் பெண்களுக்கு கல்வி பயிற்றுவதை அங்கே காண முடியாத ஒரு சூழல் இருந்ததினாலும் எல்லா செய்திகளும் எல்லோருக்கும் தெரிகிற வகையிலே தர்மசாலை தொடங்குகிற பொழுது நித்திய கர்ம விதி என்கின்ற ஒன்றையும் அங்கே உள்ள அன்பர்களுக்கெல்லாம் பாடமாக எழுதி பயிற்றுவித்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இரவு தூங்கும் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அந்த நித்திய கர்ம விதியிலே மூன்று பிரிவாக வள்ளலார் பெருமான் அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார். சாதாரண பிரிவு, பொது பிரிவு, மூன்றாவதாக சிறப்பு பிரிவு. சிறப்பு பிரிவிலே வள்ளலார் பெருமான் ஒரு இலக்கணத்தையே கொடுக்கிறார்கள். ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து தியானித்தல் என்று பெருமான் அவர்கள் சொல்லுகிறார். ஏகாந்தம் என்பது தனியாக கூட்டாக அல்ல. சந்தையில் இருந்து தியானம் செய்தல் இயலாது. அதை போல ஆடலரங்கு பாடலரங்கு திருமண வீடு கூட்டம் என்கின்ற நிலைகளிலே எல்லாம் தியானம் செய்தல் இயலாது. ஏனென்றால் புறத்திலே உள்ள ஓசை ஒலிகள் நாற்றம் முதலியவை எல்லாம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். மன ஒருமைப்பாட்டுக்கு ஏற்ற சூழல் அது அல்ல. பெருமான் என்ன சொல்லுகிறார்கள், ஏகாந்தமாக தனியாக ஓரிடம் பற்றி இருந்து என்று சொல்லுகிறார்கள். ஓரிடம் என்று சொல்லுவதனாலே அமர்ந்து தியானம் செய்வதற்கு தகுதியுடைய இடம் என்று குறிப்பு வருகிறது. இருந்து என்கிற சொல் அமர்ந்து என்று பொருள் தரும். அதனாலே அமர்ந்து செய்தல் ஆக ஏதேனும் ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து கடவுளுடைய திருவடிகளை சிந்தித்தல் தியானம் ஆகிறது. கடவுளை சிந்தித்தல் தியானம், தனியாக இருந்து சிந்தித்தல் தியானம், ஏதாவது ஓரிடத்தில் இருந்து சிந்தித்தல் தியானம். இதிலே நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் பயணத்திலே இருப்பவர்கள் சிந்திப்பது அரிது, கடினம். எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயல் அல்லது வேலையிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஓரிடத்தில் இருந்து என்பதனாலே பெருமான் அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரை தருகிறார்கள். உடம்பு அசையக்கூடிய வாய்ப்பையும் உடம்பின் உள் உறுப்புகளாகிய கரணங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பையும் தவிர்க்க வேண்டும், அவை அமைதி நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற குறிப்பை தருகிறார்கள். அதனாலே ஓர் இடத்தில் அமர்ந்து என்று விளக்கம் தருகிறார்கள். ஓரிடத்திலே அமர்ந்தால் செயல்படுவது நின்று விடுகிறது. அப்படி அமர்வது சரியாக இருக்குமானால் உடல் இயக்கம் சிறிது சிறிதாக அமைதி நிலையை அடையும். தியானத்திற்கு அடிப்படை ஆயத்தம் இதுவே. நித்திய கர்ம விதியின் சிறப்பு விதியிலே நீங்கள் இதை ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இன்னொரு இடத்திலே செவ்வையாக ஓரிடத்தில் இருந்து என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக வருகிற ஓரிடத்திலே யாதொரு முயற்சியும் இல்லாமல் ஓரிடத்தில் அசையாது இருந்து தியானித்தல் என்று. ஆக தியானத்திற்கு முதல் தகுதி என்ன ஆகிறது என்றால் அசையாது இருந்து தியானிக்க வேண்டும். அசையாது இருக்க வேண்டுமானால் ஓரிடத்தில் அமர்ந்துதான் அதை செய்ய இயலும். நீச்சல் நடத்தல் ஓடலில் அது இயலாது. ஏதேனும் ஒரு வேளையில் செயலில் இருந்தால் அது இயலாது. ஆதலினால் அசையாது இருப்பதற்கு அதுவே உதவி செய்யும். இன்னொரு கருத்தையும் அதிலே சொல்லுகிறார்கள். யாதொரு முயற்சியும் இல்லாமல் என்று குறிப்பிடுகிறார்கள். யாதொரு முயற்சி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்றை எண்ணுதலும் முயற்சி தான், முயலுக, அதை செய்ய முயலுக, திட்டமிடுதல் முயற்சி தான். பின்னர் அதன்படி உடல் இயங்குதலும் முயற்சி தான். நாம் புறத்திலே ஒரு மந்திரத்தை ஓடவிட்டு அல்லது இசை ஒன்றை கேட்டு நாம் தியானத்தில் அமர்வோம் என்றால் இசையினாலே நாம் ஈர்க்கப்படுவோம். நம்முடைய உடல் ஒரு இடத்திலே இருந்தாலும் கூட நம்முடைய மனமாகிய உள்கருவி அந்த கரணம் இசையினாலே ஈர்க்கப்பட்டு அசையத் தொடங்கும். இது என்ன இசை, இது என்ன பாடல், இதில் என்ன இசைக்கருவி உள்ளது, இதை இயற்றியோர் யார், இதை இயக்கியோர் யார் என்றெல்லாம் மனம் அடுத்தடுத்து சிந்தனையிலே செல்லும். ஆதலினாலே எந்த விதமான முயற்சியும் புறத்திலே இருந்து வந்து மனதை இருக்காமல் இருக்க வேண்டும் என்பதனாலே ஓரிடத்தில் அமர்ந்து என்பதை கூறி அடுத்ததாக யாதொரு முயற்சியும் இல்லாமல் என்கிற சொல்லை முன்னே சொன்னார். தியானம் செய்வதற்கு ஓரிடத்திலே அமர்ந்து நாம் அசையாமல் இருக்கிற வழியிலே இருக்க வேண்டும், உட்கார வேண்டும் என்றால் எப்படி என்கிற கேள்வி எழுகிறது. இதற்குத்தானே ஆசனங்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் என்று ஐயமும் கிளம்பும். ஆசனங்கள் பல உண்டு. நூறு நூறு ஆசனங்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். ஒரு யோக நூல் 84 ஆசனங்கள் என்று சொல்லும். இன்னொரு நூல் 124 என்று சொல்லும். இன்னும் சில நூல்கள் ஆயிரக்கணக்கு என்று சொல்லும். ஆனால் திருமூலர் ஆசனங்களில் சிறந்த ஆசனம் என்று சொல்லி 4 ஆசனங்களை சொல்லுகிறார். வள்ளற் பெருமான் இந்த ஆசனங்களின் பெயர்களை எல்லாம் உலகலாம் என்று சொல்லப்படுகிற முதல் பாடலின் முதல் சொல்லுக்கு விரிவுரை தருகிற பொழுது தருகிறார்கள். 46 ஆசனங்களின் பெயர்களை எல்லாம் தருகிறார்கள். ஆனால் எந்த ஆசனத்தையும் குறிப்பிட்டு நித்திய கர்ம விதியிலே எழுதவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், பொதுவாக அனைவரும் செய்யப்படுகின்ற பொழுது அனைவருக்கும் எந்த ஆசனம் பொருத்தமாக இருக்கும் என்பது தெரியாது. யோக கல்வி கற்று யோக பயிற்சியிலே நீண்ட நாள் இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த பொருத்தமான ஆசனத்தை உணர முடியும். ஆதலினாலே பெண்கள், சிறார்கள், ஆண்கள் அனைவரும் எளிதாக அமர்கிறபடி, சுகமாக இருக்கிறபடி சுகாசனம் என்கின்ற ஒன்றை பெருமான் அவர்கள் மறைமுகமாக குறிப்பிடுகிறார்கள். சுகாசனம் என்பது என்னவென்றால், எளிதாக அமர வேண்டும், விரைப்பாக உட்காரக்கூடாது, நீண்ட நேரம் இருப்பதாக அந்த ஆசனம் இருக்க வேண்டும், முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும், இடமோ வலமோ முன்னோ பின்னோ உடலும் தலையும் சாயாமல் இருக்க வேண்டும். இது எளிதாக அமர்கின்ற முறை. அப்படி விரைப்பாக இல்லாமல் அமர்வோமானால் இரத்த ஓட்டம் எளிதாக இருக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், மூச்சு உள்ளிழுத்தலும் வெளிவிடுதலும் சீராக அமையும். உடம்பின் எந்த பகுதியிலும் வலி அல்லது நோய் ஏற்படாது. ஆதலால் தியானம் கூடுகின்ற பொழுது மனம் உடலை நோக்கி செல்லாது, அது உள்முகமாக திரும்புகிற பொழுது எங்கேனும் வலி ஏற்பட்டால் தியானம் கலையும், மனம் வலி ஏற்படுகிற இடத்தை நோக்கி திரும்பும். அதற்கு வாய்ப்பில்லாமல் பெருமான் அவர்கள் அவரவர்கள் நலமாக அமர, சுகமாக அமர எந்த இருக்கை ஆசனம் பொருத்தமோ அதன்படி அமரட்டும் என்பதனாலே மிக சிறப்பாக ஒரு குறிப்பு தந்தார்கள், செவ்வையாக உட்கார்ந்து என்று சொல்லி. அதனாலே ஆசனம் செய்ய விரும்புபவர்கள் ஓரிடத்திலே விரும்பி அமர்ந்து யாதொரு முயற்சியும் இல்லாமல் அசையாது இருக்க வேண்டும், செவ்வையாக உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று பொருள் தருகிறது. இதை 4வது குறிப்பிலே இருக்கை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். செவ்வையாக உட்கார்ந்து என்று சொல்லி செயல்முறையிலே பலருக்கும் ஏற்படுகிற ஐயம் கண்களை மூடிக்கொள்ள வேண்டுமா என்பதுதான். நமக்கு அளிக்கப்பட்ட கருவிகளிலே மிக நுட்பமான கருவி கண். அந்த கருவி சிறு அசைவுகளை கூட உடனே மனதிற்கு தெரிவித்து, மனது மனம் அந்தக்கரணம் உட்கருவி, மனம் உடனே அதை சித்தத்தில் சேர்த்து அதன் பின் புத்தியாலே விசாரித்து அகங்காரத்தினாலே அல்லது எழுச்சியினாலே அது செயல்படும். ஆதலினால் கண்கள் திறந்திருக்குமானால் ஒரு சிறு மாற்றம் கூட எளிதிலே உட்கருவிகள் அசைவதற்கு காரணமாக அமையும். இதை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்களை லகுவாக மூடினால் போதும். ஆதலால் கண்களை மூடி தியானம் செய்வது நல்லது. மிகவும் பயிற்சி பெற்றவர்கள் ஒருவேளை கண்களை திறந்து கொண்டு செய்யலாம். ஆனால் தொடக்க நிலையிலே உள்ளவர்களுக்கு கண்களை திறந்து கொண்டு செய்வது என்பது கடினம், எளிதன்று. அதனாலே கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். சத்விசாரத்தின் போதும் யோக பயிற்சியின் போதும் பலருடைய கேள்வி, கண்களை மூடினால் தூக்கம் வருகிறது என்பது பதில். கண்களை மூடினால் தூக்கம் வருவது இயல்பு அல்ல. தூக்கத்தின் போது மட்டுமே நாம் கண்களை மூடுவதும் அல்ல. ஏதேனும் ஒன்று நினைவுக்கு வரவில்லை என்றால் நாம் கண்களை மூடிக்கொண்டுதான் சிந்திக்கிறோம். அதே போல கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது கண்களை மூடிக்கொள்கிறோம், அப்பொழுது நாம் தூங்குவதில்லை. அதனால கண்கள் மூடுதல் என்பது தூக்கத்திற்கு இயல்பு என்பது உண்மை. ஆனால் மூடுகிற நேரமெல்லாம் நாம் தூங்குகிறோம் என்பது உண்மை அல்ல. இரவிலே சரியாக தூங்கி இருந்தால், உடல் நலம் சரியாக இருந்தால் தியானம் செய்கிற பொழுது கண்களை மூடுவதனாலே தூக்கம் வராது. அப்படி தூக்கம் வருமானால் அது தியானத்திற்கு தடை. அந்த தடையை நீக்கி கொண்டு நாம் தியானத்தை தொடரலாம். பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்திலே யோகத்திற்கு ஒரு தடையாக இருப்பது தூக்கம் என்று அவர் குறிப்பிடுகிறார். 5 தடைகளிலே ஒரு தடை தூக்கம் என்றே அவர் குறிப்பிடுகிறார். அதனாலே தூங்குதல் தியானம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தியானம் என்பது யோக நித்திரை. கண்களை மூடியிருந்தாலும் கூட உள்ளே விழிப்பு நிலையிலே இருப்பதனாலே அது தூக்கம் ஆகாது. உள்ளும் வெளியும் நாம் தூங்கினால்தான் அது தூக்கம். ஆக இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடி கடவுளுடைய திருவருளை நினைத்தல் தியானம் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். சரி, எங்கனம் கண்களை மூடி ஆயிற்று, நாம் இப்பொழுது தியானத்திற்கு வருகிறோம். ஒரு கேள்வி வருகிறது, எதனை தியானிக்கிறது? கண்களை மூடி எந்த பொருளை நாம் நினைக்க வேண்டும்? கடவுளுடைய திருவுருளை என்று முன்னே சொல்லியிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய திருவுருளை நாம் கண்டதில்லை. எந்த பொருளை கண்டோமோ அதைத்தான் நாம் நினைவு கூற முடியும். காணாத ஒரு பொருளை நினைவு கூற முடியாது. காணாத பொருள்கள் பல உண்டு. எடுத்துக்காட்டாக, முயலுக்கு கொம்பு இல்லை. கொம்புள்ள ஒரு முயலை நீ நினைத்துக் கொள் என்று சொன்னால் முடியாது. அதனாலே கண்ட பொருள் மட்டுமே மனதிற்கு தெளிவு தரும். தியானிக்கிற பொழுது நாம் எந்த பொருளை கண்டோமோ, எந்த பொருளை அறிந்திருக்கிறோமோ, அப்படி ஒரு பொருளை தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வள்ளலார் பெருமான் எதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறார். பல சமய நூல்களிலும் தியானம் பற்றிய குறிப்பு வருகிற பொழுது அவர்கள் இறைவனுடைய உருவத்தை தியானித்தல், தொடக்க நிலையிலே திருக்கோயில்களிலே உள்ள உருவத்தை தியானித்தல், அல்லது குருவை தியானித்தல் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் தந்தை தாயை தியானித்தல், மகிழ்ச்சியை தியானித்தல், அமைதியை தியானித்தல், வெற்றியை தியானித்தல் என்று அதை விரிவாக்குகிறார்கள். இந்த கருத்திலே அருளாளர்கள் அதை கூறவில்லை. அருளாளர்கள் கடவுள் திருவருளை சிந்தித்தலே தியானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆதலினால் இவையெல்லாம் நம்முடைய தலைப்புக்கு ஏற்புடையவை அல்ல. ஒன்றே ஒன்று, கடவுள் திருவருளை சிந்தித்தல். அப்படி கடவுள் திருவருளை எப்படி சிந்திப்பது என்கிற கேள்வி மிக ஆழமான கேள்வி. கடவுள் கடந்த நிலையிலே இருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்த நிலை, நம்முடைய எண்ணத்தை கடந்த நிலை, நம்முடைய அறிவை கடந்த நிலை, உலகங்களை கடந்த நிலை, அவர் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்புள்ள ஒரு நிலையிலே இருக்கிறார். மனித அறிவினாலே கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. வள்ளற் பெருமானும் அதனை குறிப்பிடுகிறார்கள். படிப்பு அறிவினாலேயோ, கேட்டு அறிவதினாலேயோ கடவுளை அறிய முடியாது. மனம் முதலிய உட்கருவிகளினாலே அறிய முடியாது. ஆன்ம அறிவு ஒன்றினால் மட்டுமே அவரை அறிய முடியும் என்று சொல்லுகிறார். அதனாலே கடந்த நிலையிலே உள்ள கடவுளை சிந்திக்க வேண்டும் என்றால் அது கடினம். அது நம் நிலையிலே எளிதன்று. ஆனால் எங்கேனும் ஒரு தொடக்கம் வேண்டும் அல்லவா? அதை வள்ளலார் பெருமான் மிக அருமையாக எடுத்துத் தருகிறார்கள். நித்திய கர்ம விதியிலே உங்களுக்கு பக்கம் ஆறிலே ஐந்தாவது குறிப்பாக அது வருகிறது, எங்கனம் தியானித்தல் என்று. நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும், நாம் இப்பொழுது தனியாக ஓரிடம் தேடி இருந்து எளிதாக அமர்ந்து சுகாசனத்திலே அமர்ந்து இப்பொழுது நமது கண்களை லகுவாக மூடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி மூடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் நாம் என்ன தியானிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியிலே வள்ளலார் பெருமான் சொல்லுவதை மிகவும் கூர்ந்து கவனியுங்கள். உங்களுக்கு பக்கம் ஆறிலே இருக்கிறது, எங்கனம் தியானித்தல் என்கிற தலைப்பின் கீழே அது வருகிறது. இந்த தேகத்தில், இந்த தேகம் என்பது மனித தேகம், புருவ மத்தி, இரண்டு புருவங்களுக்கும் நடுவிலே உள்ள இடம், நெற்றியிலே இரண்டு புருவங்களுக்கும் நடுவிலே பொட்டு வைத்துக் கொள்வது இந்தியர்கள், பொதுவாக தமிழர்களுடைய பழக்கம். ஆக அந்த பகுதியிலே புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில், நமது என்று குறிப்பிடுவதனாலே மனிதர்கள் ஒவ்வொரு மனித உடம்பிலும் ஆன்மா குடியிருக்கிறது. இந்த உடம்பாகிய வீடை அந்த ஆன்மாவுக்கு இறைவன் கருணையினாலே கட்டி தந்திருக்கிறான். அந்த ஆன்மாவினுடைய அறிவு, ஆன்ம அறிவு என்று சொல்லப்படுகிறது, ஆன்ம சிச்சித்தி என்று சொல்லப்படும் நமது ஆன்ம அறிவு என்கிற கற்பூரத்தில், அதை கற்பூரமாக வள்ளலார் பெருமான் உருவகம் செய்கிறார். கற்பூரம் வெண்மையானது. உங்களுக்கு தெரியும், தீபம் வைத்தால் தீபம் பிரகாசமாக எரியும், கற்பூரம் அதிலே கரையும். இந்த பின்னணியிலே பாருங்கள், ஆன்ம அறிவு என்கிற கற்பூரம் ஒன்று இருப்பதாக, எங்கே இருப்பதாக, உருவ மத்தியில் இருப்பதாக. அதில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக. ஆக வெண்மையான கற்பூரம் உருவ மத்தியிலே இருக்கிறது, அதிலே ஒரு தீபம் விளங்குகிறது. அந்த தீபம் பொன்மை நிறமுடையது, அது கடவுள் அருள். ஆன்ம அறிவிலே கடவுள் அருள் பொருந்துகிறது. நமது ஆன்ம அறிவு என்கிற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கிற தீபம் விளங்குவதாக பாவித்து, விளங்குவதாக பிரகாசமாக இருப்பதாக பாவித்து, கற்பனை செய்து, எண்ணி பார்த்து. ஏனென்றால் அங்கே கற்பூரமும் இல்லை, தீபமும் இல்லை. பெருமான் அவர்கள் சொல்லுகிற குறிப்பை கவனிக்க வேண்டும். பாவித்தல் என்றால் எண்ணுதல், கற்பனை செய்தல், உருவகப்படுத்தல், வெளியிலே கண்டதொரு காட்சியை உள்முகமாக கருதுதல். அதற்கு ஒரு உருவம் தருகிறார்கள், அந்த உருவம் கற்பூரம், அது வெண்மை நிறைமுடையது. வெண்மை எதை குறிக்கும்? சுத்தத்தை குறிக்கும், மாசு இல்லாமையை குறிக்கும். நம்முடைய ஆன்மா மாசு இல்லாத ஒன்று. ஆதலினாலே இங்கே குறிப்பிடுவது, ஆன்ம அறிவு என்கிற மாசு இல்லாத தூய்மையான வெண்மை நிறைமுடைய கற்பூரத்தில் கடவுள் அருள் என்று சொல்லப்படுகிற பொன்மை நிறம் கொண்ட அருள் சக்தி என்று நமக்கு புரிகிறது. அந்த தீபம் விளங்குவதாக பாவித்து பார். விளங்குவது என்றால் பிரகாசம் என்று சொன்ன. இந்த ஆன்மா ஒரு அறிவு. இந்த அறிவுக்குள்ளே கடவுளாகிய திருவருள் செயல்படுகிறது, அதுவும் அறிவு, அறிவாற்றல். அறிவு அல்லது விளக்கம் அல்லது சோதி அல்லது ஜோதி எல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள். அதனாலே ஜோதியும் ஜோதி. ஆக இந்த ஆன்மா என்கிற ஜோதிக்குள் இருக்கிற கடவுள் அருள் என்கின்ற ஜோதி ஏற்கனவே உள்ளது, ஆன்மாவை வழிநடத்துகிறது, ஆன்மாவை அறிவுறுத்துகிறது. அது விளங்குவதாக, அது மேலும் பிரகாசிப்பதாக பாவித்து பார்த்து. இப்ப நமக்கு தியானிப்பதற்கு ஒரு உருவத்தை வள்ளலார் பெருமான் கொடுத்து விட்டார். இந்த உருவத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், மற்ற எந்த உருவத்தை நினைத்தாலும் மனம் அசைவதற்கும் ஒன்றிலிருந்து ஒன்று தாவுவதற்கும் வாய்ப்புண்டு. உதாரணமாக கோயிலிலே உள்ள திருவுருவங்களை பற்றி தியானிக்க ஆரம்பித்தால், அந்த திருவுருவம், அதனுடைய ஆடைகள், அதனுடைய அணிகலன்கள், கையிலே வைத்திருக்கிற ஆயுதங்கள், இப்படி நம்முடைய மனம் மாறி மாறி ஒவ்வொன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கும். இங்கே அப்படி சிந்தனை சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மாறாக சிந்தனை செறிவு அல்லது சிந்தனை மிகவும் ஆழமாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பை வள்ளலார் பெருமான் ஏற்படுத்தி தருகிறார். கற்பூரம் வெண்மை என்பதன் மூலம் அதன் மாசற்ற தன்மையை விளக்குகிறது, சிந்திக்க வைக்கிறார். கடவுளுடைய அருள் என்கிற தீபம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவர் தீபத்தை கருதினால் அதன் மயமாகிறார்கள் என்று உபதேச குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். அதனாலே அருளை சிந்திக்கின்ற பொழுது மனம் அருள்மயமாக மாறுகிறது என்ற உண்மையை நமக்கு குறிப்பிடுகிறார். அதை பார்த்து அதில் பழகி பழகி என்று சொல்லுகிறார். தொடக்க நிலையிலே நமக்கு தியானம் கூடுவது இல்லை, பலருக்கும் இது கடினம். விடாமுயற்சியிலேதான் இது இயலும். அதுவும் படிப்படியாகத்தான் இயலும். அதனாலே தொடக்க நிலையிலே நாம் எல்லோரும் தியான பயிற்சி செய்கிறோம் என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். தியானம் கூடியதாக கருதி கொள்ளக்கூடாது. மனம் ஒரு அற்புதமான கருவி என்று சொன்னேன், அது நுட்பமான கருவி கூட. நாம் தியானம் செய்கிற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு நான் ஜோதியை காண்கிறேன் என்று சொன்னால் அது அதற்கு ஏற்றாற் போலே செயல்படும். அதனால் அது உண்மை அல்ல. அது அந்த தோற்றத்தை தருமே ஒழிய அது உண்மை அல்ல. அதனால நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பலகால் முயற்சி செய்து அந்த உருவங்கள் கூர்மையாக உண்மையிலேயே இருப்பது போன்று ஒரு தோற்றத்தை நாம் கற்பனை செய்யக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும். அதைத்தான் பெருமான் அவர்கள் பழகி பழகி என்ற சொல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். பழக பழக அந்த உருவங்கள் தெளிவு வரும். ஆக கற்பூரமும் கற்பூரத்தில் அருள் என்கின்ற தீபமும் மிக தெளிவாக நம்மால் தியானத்திலே கற்பனை செய்து பார்க்கக்கூடிய நிலைக்கு நாம் வருவோம். அப்படி வருகின்ற பொழுது ஏற்கனவே இரண்டு தகுதிகள் நமக்கு இருந்திருக்க வேண்டும், அவை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வள்ளலார் பெருமான் வற்புறுத்துகிறார். ஒன்று கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பு, இன்னொன்று ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காரணம். இது இடைவிடாமல் வைத்து என்று சொல்லுகிறார். அதனாலே எப்பொழுதாவது நினைத்துக் கொள்ளுதல், எப்பொழுதாவது இரக்கம் கொள்ளுதல், எப்பொழுதாவது கடவுளிடத்தை அன்பு செய்தல் என்பது அல்ல. இது இடைவிடாது இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும் இந்த இரண்டுமே உடன் இருக்க வேண்டும். கருணையும் சிவமும் பொருள் என்று கருதுகின்ற கருத்து என்று சொல்லி வள்ளலார் பெருமான் பாடலிலே குறிப்பிடுகிறார்கள். அதனால இந்த இரண்டும் இருக்க வேண்டும். இது தியானம் செய்வதற்கு அடுத்த தகுதி. அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார்கள், ஓம்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும். ஓம்காரம் என்பது ஓம் என்கின்ற மந்திர சொல்லை குறிக்கக்கூடியது. இந்த மந்திர சொல்லுக்கு ஐந்து எழுத்துகள் உண்டு. அது அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என பிரியும். இவற்றின் கூட்டுதான் ஓம். ஓம் என்கின்ற மந்திரம் பிரணவ மந்திரம் என்று சொல்லப்படும். இது ஒரு பொதுவான மந்திரம். இதற்கு மொழி கிடையாது, வடமொழியோ தென்மொழியோ வேற மொழியோ கிடையாது. இதிலே உள்ள பிரிவுகள் ஐந்தின் மூலமாக, எழுத்துக்களின் மூலமாக கடவுள் திருவருட் சக்தி எல்லாவற்றையும் இயக்குகிறது என்று விரிவாக தத்துவ அறிஞர்கள் குறிப்பு தந்திருக்கிறார்கள். சக்தி என்பதனாலே அது கண்ணுக்கு புலப்படாதது, ஆற்றல் எனர்ஜி. ஆதலினாலே எப்படி இந்த ஐந்து எழுத்துகளும் ஒன்று சேர்த்து திருவருள் சக்தியை நமக்கு காட்டுகின்றன, படைத்து காத்து அழித்து நம்மை காக்கக்கூடிய ஒரு வல்லமையுடைய ஒரு தலைவனை பற்றிய ஒரு சொல் அது என்று உபதேச குறிப்பிலே பின்னும் வருகிறது. அதனாலே இந்த ஓங்கார மந்திரம் மரபிலே உள்ளதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே இந்த ஓங்கார மந்திரத்தை காரண காரிய மந்திரம் என்று நாம் உபதேச குறிப்பிலே காணலாம். இந்த மந்திரத்தையாவது பஞ்சாட்சர ஞாபகம், ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும், சிவ பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். சிவ பஞ்சாட்சரம் என்பது சிவாய நம என்று சைவ சமயத்திலே சொல்லப்படுகிற மந்திரம். இன்றைக்கு அது சைவ சமயத்தில் சைவ சமய மந்திரமாகவே கருதப்படுகிறது. அவர்கள் அதனை சிறப்பாக தங்களுடைய மந்திரங்கமாக சொல்லி வருகிறார்கள். ஆனால் சிவாய நம என்பதை பொதுவான மந்திர சொல் என்று வள்ளலார் பெருமானுடைய உபதேச குறிப்பிலே நாம் விளக்கம் காண்கிறோம். அதிலே உள்ள ஐந்து எழுத்துகளும் ஒவ்வொரு பொருள் தருகின்றன. அந்த பொருளை எண்ணுதல், ஞாபகம் செய்தல் என்று அங்கே குறிப்பு. ஓங்காரம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஓம் எப்படி ஐந்து எழுத்துக்களை உடையதோ அதை பற்றி எண்ணுதல், ஞாபகம் செய்தல் என்ற குறிப்பு. இந்த மந்திரங்களை வள்ளலார் பெருமான் உச்சரிக்க சொல்லவில்லை. நாவசையாமல், உதடு அசையாமல் உள்ளே சிந்திக்க சொல்லுகிறார். ஞாபகம் செய்தல் வேண்டும் என்கிற குறிப்பை பாருங்கள். உச்சரிப்பு வெளியிலே உள்ளது. ஞான சபை அமைத்த பின்பும் கூட வள்ளலார் பெருமான் நமக்கிட்ட கட்டளையிலே மெல்லன துதித்தல் வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். அதனாலே மிகவும் பலத்த ஓசை வருவது போல சொல்லப்படுகிற மந்திரங்கள் இல்லை. அது மந்திரங்களை சொல்லும் முறையும் அல்ல. ஓடுகிறவர்களுடைய காதுக்கு மட்டுமே புலப்படுவது போலதான் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும். அப்படி ஓதப்படுகிற பொழுதுதான் பொருள் என்ன என்பதிலே மனம் பதியும். அப்படி பதிந்து சிறிது சிறிதாக உச்சரிப்பு நிற்கும். அந்த பொருளிலேயே மனம் லயிக்கும். அது ஒருமைப்படுவதற்கு ஒரு வழி. அப்படி லயித்து மனம் கரைய வேண்டும். அதனால அந்த நிலைக்கு செல்லுவதற்கு மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கு இதை போன்ற மந்திரங்கள் உதவியாக இருக்கின்றன என்று முந்தைய அருளாளர்கள் கண்டிருக்கிறார்கள். இது யோக நூல்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. கடவுளை பற்றி ஏதும் பேசாத சாங்கிய வேதத்தை அடிப்படையாக கொண்ட பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்திலையும் இந்த ஓம் என்கிற சொல் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே இது பொது சொல், இது சமயம் கடந்த சொல். இன்றைக்கு சைவர்களாலே அது சிறப்பாக தங்களுடைய மந்திரங்களாக சொல்லப்பட்டு வருவதற்கு காரணம் என்றால் அதனை அவர்கள் கையாண்ட முறையும் கொண்டு வந்த முறையுமா. சரி, இப்பொழுது இந்த ஓங்கார பஞ்சாட்சரத்தையும் சிவ பஞ்சாட்சரத்தையும் ஞாபகம் செய்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் முன்னர் குறிப்பிட்டது போல மந்திரங்களை மூன்றாக பிரிக்கக்கூடிய ஒரு உபதேச குறிப்பை நாம் காணலாம். பிற சமயங்களிலே மந்திரங்களை எப்படி பிரிப்பார்கள் என்றால் தூல மந்திரம், சூக்கும மந்திரம், காரண மந்திரம் என்று பிரிப்பார்கள். தூலம் என்றால் பருமை, வெளிப்படை. நமசிவாய என்றால் தூல மந்திரம், சூக்குமம் என்றால் நுட்பம், நுண்மை. சிவாய நம என்றால் நுண்மை, நுட்பம். காரணம் அதிநுட்பம், சிவய என்றால் காரணம், அதிநுட்பம். இப்படி மந்திரங்களை பிரித்து விளக்கம் தருவார்கள். வள்ளலார் பெருமான் வேறு ஒரு சொல்லாலே நமக்கு விளக்கம் தருகிறார். காரணம், காரண காரியம், காரியம் என்று மந்திரங்களை மூவகையாக பிரிக்கிறார்கள். விந்து நாதம் என்பவை மிக நுட்பமான மந்திரங்கள், அது காரண மந்திரம். ஓம் எனப்படுவது காரண காரிய மந்திரம், நுட்பமும் பருமையும் கலந்தது. சிவய சிவ, ஜோதியுள் ஜோதி, நாராயண, நமசிவாய, இதெல்லாம் காரியம். அதனாலே ஜோதி, ஜோதியுள் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்பது காரியம். அதனால பெருமான் அவர்கள் இந்த மந்திர சொல்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து ஞாபகம் செய்தலினாலே மனம் ஒருமைப்படும் என்கிற கருத்திலே அதை ஞாபகம் செய்தல் வேண்டும் என்று சொல்லி அவசியம் என்று வற்புறுத்தியிருக்கிறார். பெரு விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் அருட்பெரும் சோதி ஆண்டவர் தன்னை இளமை பருவத்திலே எப்படி பழக்கினார் என்பது பற்றி ஒரு குறிப்பு தருகிறார்கள். அந்த குறிப்பிலே இடம் தனித்து இருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல் என்று எட்டு குறிப்புகளை தருகிறார். இடம் தனித்து இருத்தல் என்பது தியானத்திற்கு ஏற்றது. இச்சையின்றி நுகர்தல் என்பது ஒழுக்கத்திலே உள்ளது, அப்பொழுதுதான் மனம் ஒருமைப்படும். ஜபதபம் செய்தல் என்பதிலே ஜபம் என்பது மந்திர சொற்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்தல், நினைவு கூறுதல். ஜபம் என்பது ஞானம். ஆக இரண்டையும் இணைத்து மந்திரங்களை நினைவு கூர்ந்து தியானம் செய்வதை நமக்கு தெரிவிக்கிறார்கள். அருட்பெரும் சோதி ஆண்டவரே வள்ளலார் பெருமானை இளமையில் அப்படி பயிற்றுவிக்கிறார்கள் என்றால் நாம் அதனை பின்பற்றுவதிலே சிறப்பு அல்லவா? அதனால் அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆக தியானத்தில் தியானத்தை எப்படி செய்ய வேண்டும், எங்கனும் தியானித்தல் என்பதற்கு வள்ளலார் பெருமான் உருவமாக தியானித்தல் என்று தொடக்க நிலையிலே நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். உருவம் கருதாதவர்களும் உண்டு, உருவ சிந்தனை இல்லாதவர்களும் உண்டு. ஆதலால் இன்ன கடவுள் உருவம் என்று சொன்னால் மனம் ஒருமைப்படாது விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று குறிப்பிட்டு, அத்தகையோர் கூட பொதுவாக உள்ள இந்த கற்பூரம், கற்பூரத்தில் உள்ள தீபம் என்கிற உருவத்தை கொண்டார்கள் என்றால் எளிதாக அவர்கள் இந்த உருவம் கரைந்து மேல்நிலையில் அருவ சிந்தனைக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக எங்கனம் என்பதற்கு இந்த பொருளை நாம் மனதிலே நினைவு கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டியது எவ்வளவு நேரம் தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. நமக்கு 24 மணி நேரம் உண்டு. இந்த 24 மணி நேரத்தையும் நம்முடைய முன்னோர்கள் 6 பொழுதாக பிரித்திருக்கிறார்கள். அந்த 6 பொழுதும் கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று அருளாளர்கள் கூறியிருக்கிறார்கள். திருக்கோயில்களிலே அதனாலே 6 கால வழிபாடு உண்டு. ஆனால் கோயில்கள் எல்லாம் நிறுவனங்களானபடியினாலே நிறுவனத்திலே பணி செய்கிறவர்கள் வசதிக்கு ஏற்பவும் அங்கே வழிபட வருகிற அன்பர்கள் வசதிக்கு ஏற்பவும் அந்த காலங்களை முன்பின்னாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வள்ளலார் பெருமான் ஒரு குறிப்பு தருகிறார். தியானம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற காலம் எது என்று அந்த குறிப்பு உபதேசத்திலே அண்ட பிண்ட பூர்ண பாவன அனுஷ்டான விதி என்கிற தலைப்பிலே இருக்கிறது. அண்டம் என்பது உலகத் தொகுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பிண்டம் என்பது மனித உடம்பினை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பூரணம் என்பது முழு நிறைவு, நீக்கமில்லாத நிறைவு, பாவனம் என்பது பாவித்து பார்த்தல், அனுஷ்டானம் என்பது பயிற்சி செய்தல், இதற்கு உள்ள விதி என்று விளக்குகிறார். அந்த விதியிலே என்ன குறிப்பிடுகிறார் என்றால் 6 பொழுது குறிப்பிடுகிறார். அந்த 6 பொழுதை உங்களுக்கு குறிப்பிலே 7 குறிப்பு 7 காணலாம். குறிப்பு 7 காணலாம். 1 வைகறை பொழுது, காலை 4 முதல் சூரியன் உதயமாகும் வரை 6 வரை. 4 முதல் 6 என்பது ஒரு குறிப்புக்காக நான் அங்கே தந்திருக்கிறேன். பெருமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது வைகறை என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். வைகறையை தொடர்ந்து வருவது சூரிய உதயம். சூரிய உதயம் காலை 6 மணி என்று வைத்துக் கொள்ளலாம். அன்பர்கள் இருக்கும் இடங்களிலே உள்ள சூரிய உதயத்தை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். 3 நண்பகல் 12 மணி. சாயும் காலம், பொழுது சாயும் காலம் என்று பொருள். ஏறக்குறைய பிற்பகல் 3 பொழுது சாயத் தொடங்கும். சாயுதல் என்றால் சிறிது சிறிதாக வெளிச்சம் குறைந்து இரவுக்கு ஏற்ற சூழ்நிலை ஏற்படுதல். முன் இரவு நன்றாக இருள் சூழ்ந்த பின்பு உள்ள நேரம். நள்ளிரவு என்பது 12 மணி, இரவு 12. ஆக இந்த 6 பொழுதுகளிலும் கடவுளை தியானித்தல் வேண்டும் என்கின்ற கருத்தை நாம் உபதேச குறிப்பிலே பார்க்கலாம். ஆனால் அதிலே ஒரு சிறப்பு என்ன என்றால், எக்காலத்திலும் உருவமத்தியின் கண்ணே நம்முடைய கரணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு விளக்கமும் இருக்கிறது. அதனாலே கரண ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிற ஒழுக்க பகுதியிலே வள்ளலார் பெருமான் ஒன்றை குறிப்பிடுகிறார். எப்பொழுதும் மனம் தீயவற்றை பற்றாமல் இழுத்து அந்த மனத்தை நம்முடைய புருவ மத்தியில் நிறுத்த வேண்டும். இதை தொடக்கத்தில் செய்ய வேண்டும் என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதனால தொடக்க பயிற்சியே மனம் தீயவைகளை பற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் மனத்தை புருவ மத்தியிலே நிறுத்த வேண்டும் என்று ஆகிறது. இந்த புருவ மத்தி ஏன் குறிப்பிடப்படுகிறது என்றால், நம்முடைய தத்துவ சாஸ்திரங்கள் இந்த பூர்வ மத்திய ஆன்மாவின் இருப்பிடம் என்று குறிப்பிடுகின்றன. வள்ளலார் பெருமான் இந்த பூர்வ மத்தியிலே கடவுளுடைய அருள் சிறப்பாக விளங்குகிறது, காரண பிரகாசம் விசேஷமாக விளங்குகிற இடம் என்று உபதேச குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் உடம்பிலே உள்ள எல்லா நிலைகளிலும் சிறப்பான நிலையாக யோக நூல்களிலே சொல்லப்படுகிற ஆதாரங்களிலே ஆறாவது ஆதாரமாக விளங்குகின்ற புருவ மத்தியிலே இந்த தியானத்தை கொள்ளுதல், ஆறு பொழுது செய்தல் மிகவும் சிறப்பு. ஆறு பொழுதும் செய்வது இன்றைய சூழ்நிலையிலே இயலாது என பல அன்பர்கள் கூறுகிறார். அப்படி இயலவில்லை என்றாலும் கூட இதிலே நாட்டமுடைய அன்பர்கள் இரண்டு பொழுதாவது தியான சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். ஏனைய நேரங்களில் ஒரு ஐந்து மணி துளி அளவாவது கண்களை மூடி கடவுள் அருளை சிந்தித்திருக்க வேண்டும். அது எளிது. அதனாலே வள்ளலார் பெருமான் சிறிது என்று குறிப்பிட்டிருக்கிற இடங்களில் எல்லாம் ஐந்து இருந்து பத்து நிமிடங்கள் வரை என்று நாம் பொருள் கொள்ளலாம். நித்திய கருமையினுடைய சிறப்பு பிரிவிலே வள்ளலார் பெருமான் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து சிந்தித்தலை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நீண்ட நேரம் ஐந்து நாளிகை என்று குறிப்பிடுகிறார்கள். ஐந்து நாளிகை என்பது இரண்டு மணி நேரம். அதனால ஐந்து மணித்துளியிலிருந்து இரண்டு மணி நேரம் வரை செய்தல் நீண்ட தியானம் என்று கொள்ளலாம். யாருக்கு எப்படி வாய்ப்பு ஏற்படுகிறதோ அதன்படி இந்த தியானத்தை அமைத்துக் கொள்ளுதல் நலம். பெருமான் அவர்கள் சொல்லியது போல சூரிய உதயத்திற்கு முன்பும் முன்னிரவிலேயும் நாம் வழிபாடு செய்தல் சிறப்பு. நமக்கு அமைதியான நேரமும் கூட அந்த ரெண்டு நேரமும். ஆதலால் அன்பர்கள் அதிலே முயற்சி செய்ய வேண்டும். பெருமான் அவர்கள் சொல்லியது போல அந்த உருவத்தை பாவனை செய்து முயற்சி செய்தல் நன்றி. இப்போ நாம் கரண ஒழுக்கத்திலே உள்ள குறிப்பை பார்த்தோம். இது பக்கம் எட்டிலே தரப்பட்டிருக்கிறது. மனதை சிச்சபை என்னும் அறிவு ஆகிருதி ஆக்கல். அறிவு ஆகிருதி என்றால் அறிவே உருவமாக, அறிவே இடமாக ஆக்குதல். இதன் பூர்வத்தில், பூர்வம் என்றால் தொடக்கம், இதன் தொடக்கத்தில் பூர்வ மத்தியில் நிற்கச் செய்தல். இதன்றி துர்விஷயத்தை தீயவற்றை பற்றாதிருக்கச் செய்தல் என்ற குறிப்பு. ஆக இப்பொழுது நமக்கு தியானம் செய்தலை பற்றிய வள்ளலார் பெருமான் தருகிற குறிப்புகளை பற்றி ஒரு பொதுவான பார்வை நமக்கு கிடைத்திருக்கும். இனி நான் உங்களுக்கு சொல்ல போவது இதை பற்றி எங்கெல்லாம் வள்ளலார் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி. வள்ளலார் பெருமான் தன்னுடைய இளமை கால நண்பராகிய இருக்கம் ரத்தன முதலியாருக்கு எழுதிய கடிதங்களிலே, பல கடிதங்களிலே இந்த தியானத்தை வற்புறுத்தி இருக்கிறார்கள். சில கடிதங்கள் மட்டும் உங்களுக்கு குறிப்பாக தரப்பட்டிருக்கின்றன. கடிதங்களிலே மூன்றாவது கடிதமாக அச்சிடப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான கடிதம் என்று நான் கருதுவது உண்டு. பெருமான் அவர்கள் இருக்கம் ரத்தன முதலியாருடைய கேள்விக்கு பதில் எழுதுகிறார்கள். தனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது அந்த கடிதத்தை படித்தும். அந்த உபதேசத்திலே பெருமான் எழுதுகிற பொழுது மூன்று கருத்தை வற்புறுத்துகிறார்கள். கடவுளுடைய திருவருள் எவ்வகையாக வரும் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் தயவு இருக்க வேண்டும், உலக இன்பத்தில் ஆழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் வெறுப்பு என்ற சொற்களாலே அதை குறிப்பிடுகிறார்கள். சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது இருக்க வேண்டும். ஆக மூன்று முக்கியம், தயவு, தவம், சிவத்தினிடத்தில் அன்பு, அதாவது கடவுள் அன்பு, இந்த மூன்றும் இருக்க வேண்டும். இதற்கு சிவபஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அவருடைய நண்பருக்கு தெரிந்த மந்திரத்தை குறிப்பிட்டு, அவரை தெரிந்த முறையை குறிப்பிட்டு அதிலேயே அவரை பழக்குகிறார்கள். எப்பொழுதுமே அருளாளர்கள் கடவுள் நம்பிக்கையை குலைக்க மாட்டார்கள். பிறர் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வதற்கு ஒரு பயிற்சி கொடுப்பார். அதனால் வள்ளர் பெருமான் தன்னுடைய நண்பர் இருக்கக்கூடிய ஆன்ம முதிர்ச்சியை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல ஒரு மந்திரத்தை, அவர் அறிந்த மந்திரத்தை சொல்லி வழிகாட்டுகிறார்கள். இதை போலவே தன்னை சுற்றியுள்ள அனைவரும் அறிந்த அந்த சிவாய நம என்கிற பொது மந்திரத்தை எடுத்துக்கொண்டு விளக்கம் தருகிறார்கள். இதிலே அவர் குறிப்பிடுவது, இடைவிடாது நல்ல மனதோடு அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதை போல உங்களுக்கு ஏறக்குறைய 4 கடிதங்கள் எடுத்துக்காட்டுகளாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 4 கடிதங்கள் மட்டுமல்ல, ஏனைய கடிதங்கள், பல கடிதங்கள், ஏறக்குறைய 15 மேற்பட்ட கடிதங்களிலே பெருமான் அவர்கள் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும், தியானத்தை துணையாக கொள்ள வேண்டும், உங்களுடைய இதயம் கடவுளுடைய திருவடிக்கண்ணே பொருந்தி இருக்க வேண்டும், வேறெந்திலும் பொருந்தாது இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதையெல்லாம் நாம் காணலாம். தாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் சித்த சுத்தியோடு சிவ தியானத்தில் ஜாக்கிரதையை பெற்றிருக்க வேண்டும் என்று அவருக்கு உலகியலிலும் அருளியலும் வழிகாட்டுவதையும் நாம் பார்க்கலாம். ஆக தியானம் செய்வதை பெருமான் அவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் கூறி வற்புறுத்தினார்கள் என்றே நாம் கொள்ளலாம். இனி தியானம் என்பது உள்முகமாக திரும்புதல், அகவழிபாடு, கடவுளுடன் நேர் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இதை பற்றி பெருமான் அவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலே மிக அழகாக ஒரு குறிப்பு தருகிறார்கள். சுத்த சன்மார்க்க ஞானிகளுடைய செயல்கள் 4, அந்த 4 தியானம் 1 என்று குறிப்பிடுகிறார். துதித்தல், நினைத்தல், உணர்தல், கலத்தல். கலத்தல் என்பது புணர்தல். ஆக இந்த 4 சுத்த சன்மார்க்க ஞானிகளுடைய செயல் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் நமக்கு தயக்கமே தேவையில்லை, அந்த ஞானிகளை நாம் பின்பற்றி செல்லலாம். அவர்களைப் போல கடவுளை துதித்தல், நினைத்தல், உணர்தல், புணர்தல் ஆகிய 4 நாம் தொடக்க நிலையிலேயே மேற்கொள்ளலாம். 15 உங்களுக்கு அந்த குறிப்பை தந்திருக்கிறார்கள். சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுள் என்று சொல்லி, அதனாலே சன்மார்க்கத்திலே உள்ள ஞானிகள், அதுவும் சுத்த சன்மார்க்க ஞானிகள் நமக்கு வழிகாட்டியாக விளங்குகிறவர்கள் இந்த 4 செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்பதனாலே துதித்தல், நினைத்தல், உணர்தல் நமக்கு கடமையாகிறது. பெருமான் அவர்கள் தெய்வமணி மாலையிலே பல கருத்துகள் அடங்கிய, முக்கியமான கருத்துகள் அடங்கிய பாடல்களை தந்திருக்கிறார்கள். அதிலே நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனுண்டு என்று தொடங்குகிற அந்த பாடலிலே, உன்னுடைய திருவடி தியானம் இருந்தால் எல்லாம் உண்டு என்று ஒரு உறுதி தருகிறார்கள். அதனால திருவருளை தியானம் செய்தால் உலகியல் இன்பங்கள் முழுவதும் கிடைக்கும் என்கின்ற சிறப்பை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை போல உடல் நலம், மனநலம், உயிர் நலம், ஆன்ம நலம் ஆகிய 4 கிடைக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இனி அடுத்ததாக இந்த புருவ நடுமத்தியை பெருமான் சிறப்பாக குறிப்பிடுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. பல பாடல்களிலே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று சொல்லி 6 திருமுறை அருள் விளக்க மாலையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 6 திருமுறையிலே தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல் என்கிற தலைப்பிலே மிக அழகாக நாம் உள்முகமாக திரும்ப வேண்டியதை வற்புறுத்தி இருக்கிறார்கள். தலைவியை பார்த்து தலைவன் சொல்லுகிற சொல்லாக, கடவுளாகிய தலைவன் ஆன்மாவாகிய தலைவிக்கு ஒரு அறிவுரை தருகிறான். உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே, ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா என்று குறிப்பிடுகிறார் அந்த பாடலிலே. தலைவன் தலைவியிடம் சொல்லுகிற வார்த்தை உன்னை பார். நாம் எப்படி நம்மை பார்க்க முடியும்? உள்முகமாக திரும்பினால்தான் பார்க்க முடியும். அதனால் உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பார் என்று குறிப்பு தருகிறார். உன்னுள்ளே நான் இருக்கிறேன், ஆதலால் நீ என்னை பார் என்று கடவுள் சொல்லுகிறார். அதை விட்டுவிட்டு உலகத்தை பார்த்து இங்கு கடவுள் இருக்கிறார் அங்கு கடவுள் இருக்கிறார் என்று நீ ஓடி உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே உழலாதே என்று சொல்லுகிறாராம். அதனால் உள்முகமாக திரும்புவதை கடவுள் கற்பிக்கிறார் என்ற ஒரு பொருளை அவர் கூறுவதை கவனியுங்கள். கடவுள் இந்த தேகத்தில் எங்கே சிறப்பாக இருக்கிறார் என்பதை இரண்டாம் திருமுறை பாடலிலே வள்ளலார் பெருமான் சொல்லுகிறார். தலைவன் நடராசன் இனித்த சுகம் அறிந்துகொளா இளம் பருவம் தனிலே என் புருவ நடு இருந்தான் என்று சொல்லுகிறார். ஆறாம் திருமுறையிலே கண் புருவ பூட்டு கையறவிலாது என்று தொடங்கும் பாடலிலே கையறவிலாது நடு கண் புருவ பூட்டு கண்டு களிகொண்டு பிறந்து உண்டு நடு நாட்டு என்று பாடி சொல்லுகிறார். திருமூலருடைய திருமந்திரத்திலே இந்த தியானம் அற்புதமாக பல பாடல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றிரண்டு பாடல்களை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார்கள். ஒரு எளிதான பாடல், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உத்து உத்து பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சித்தம்பலம் என்று தேர்ந்து கொண்டேன் என்று ரொம்ப எளிதான ஒரு பாடல். பொருளே தேவையில்லை. நெற்றிக்கு நேரே புருவத்திடை வெளி என்று சொல்லி பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கக்கூடிய இடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மூன்றாம் தந்திரத்திலே ஒரு பாடலிலே ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை, நயனம் என்பது கண், ஒன்னா நயனம் என்பது புருவ மத்தியிலே உள்ள கண், ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னில் அங்கே விளங்குகிற ஒளி, உற்ற என்றால் பொருள், ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்திடு என்று சிறப்பிக்கிறார். அதை போல நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கு அழிவில்லை, எந்த விதமான சோர்வும் இல்லை மனை என்பது உடம்பு, உடம்புக்கு அழிவில்லை என்று சொல்லுகிறார். அதை இறுதியிலே முடிக்கிற பொழுது அப்படி செய்கிறவன் சிவன் அவனாமே என்று அவன் கடவுளாவான் என்று ஒரு குறிப்பையும் தருகிறார். அதனாலே இன்றைக்கு இந்த தலைப்பிலே நாம் தியானம் பற்றி வள்ளலார் பெருமானுடைய கருத்துக்களையும் புறச்சான்றுகளாக திருமந்திரத்திலே உள்ள பாடல்களையும் அதை எளிதாக பயிற்சி செய்வதற்குரிய ஒரு சில வழிகளையும் பார்த்தோம். பெருமான் அவர்கள் வேறு வேறு சொற்களினாலேயும் இந்த நெற்றியின் புருவது மத்தியிலே விளங்குகிற ஒளியை பற்றி சொல்லுகிறார்கள். புருவ மத்தியை குளம் என்று சொல்லுவார்கள். குளங்கொழும் ஒளியை, குளவையில் நிறைந்த குரு சிவபதியை என்றெல்லாம் பெருமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு விரிவான தலைப்பு. மிகச் சுருக்கமாக நான் சில குறிப்புகளை வைத்து விளக்கம் சொல்லியிருக்கிறேன். விளங்காத பகுதிகள் இருக்கலாம். அப்படி இருக்குமானால் அன்பர்களுக்கு அதிலே ஏதாவது ஐயம் இருந்தால் நான் அதை விளக்க தயாராக இருக்கிறேன். நன்றி.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நல்ல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போது சத்ய சார கேள்வி பதில் நேரம். அன்பர்களுக்கெல்லாம் ஒரு விண்ணப்பம், கேள்விகளை சுருக்கமாகவும் தலைப்பை ஒட்டியும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அவரவர் தொலைபேசியை மியூட்டில் வைத்துக் கொண்டால் மற்றவர் பேசும்போது தெளிவாக கேட்கும். இப்போது அன்பர்கள் கேள்விகளை கேட்கலாம். என் முதல் கேள்வி நானே கேட்கறேங்க. அதாவது நமக்கு இப்ப ஜீவகாரண்ய, அதாவது வள்ளலார் சொல்றது வந்து கடவுளிடத்தே அன்பையும் ஜீவகாரண்ய ஜீவர்களிடத்தே இரக்கத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. ஜீவர்களிடத்தே இரக்கம் அப்படின்னா வள்ளலார் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருங்க. கடவுளிடத்தே அன்பு அப்படின்ற போது அது அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? நீங்க எப்படி உருவாக்கிறது
கடவுளிடத்து அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பு என்பது இதுவரைக்கும் நமக்கு விளக்கம் தந்தவர் தொடர்புடையார் உறவு உடையார் மாற்றி ஏற்படுகிற பிணைப்பு என்று விளக்கம் தந்திருக்கிறார்கள் நூல்களிலே. குடும்பத்திலே உள்ளவர்கள் மீது அன்பு பாராட்டுதல், உறவினர் மீது அன்பு பாராட்டுதல், அதை போன்று பிறவிகள் தோறும் நமக்கு அம்மையும் அப்பனுமாக இருந்து நம்முடைய மாசு என்று சொல்லப்படுகிற மலத்தை நீக்க நமக்கு பயிற்சி தந்து நம்மை உயர்ந்த நிலையிலே எடுத்து செல்வதற்கு எவ்வித உதவியும் எதிர்பாராமல் கருணை செய்கிற கடவுள் உணர்தல் அன்பு. அந்த கடவுள் வழிபாடு அன்பு செய்தல். அதனால அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய நிலை எந்த நிலை, எந்த நிலையிலிருந்து நம்மை எதிர்பார்ப்பின்றி இறைவன் தூக்கியிருக்கிறான், நம்மை உயர்நிலைக்கு இன்னும் தூக்க காத்து கொண்டிருக்கிறான் என்று நாம் உள்ளபடியே உணர்வோமானால் அது கடவுள் அன்பு. அதைத்தான் சிறு விண்ணப்பத்திலே உண்மையான அன்பு என்று சொல்லுவார். உண்மையான அன்பு எதிர்பார்ப்பு இல்லாதது. அது கடவுளை தலைவனாக ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் வழிநடத்துகிறார் என்று உணர்கிற பொழுது ஏற்படும். அப்படி ஒரு அன்பு ஏற்படுமானால் அந்த அன்பு கடவுளிடத்து நிலையாக இருக்கும், உண்மையாக இருக்கும், மாற்றம் இருக்காது. அதை தவிர வேறு எது ஒன்றையும் ஆன்மா நாடாது. இதை ஆறாம் திருமுறையிலே நீங்கள் பல பாடல்களிலே பார்க்கலாம். நீ இப்பொழுது என் கண் முன்னால் எழுந்து அருளினால் ஒழிய நான் உணவு உண்ண மாட்டேன், உடை உடுக்க மாட்டேன், அன்பர்களிடம் பேச மாட்டேன், வாய் விரித்து படுக்க மாட்டேன், உடுத்து அவிழ்ந்த உடையை திரும்பவும் எடுத்து சரி செய்ய மாட்டேன் என்று 10 பாடல்களிலே மிக அழகாக விளக்குகிறார். உண்மை நெறி என்று தலைப்பிட்டிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். பழைய பதிப்பிலே 36 பதிகத்திலே வந்திருக்கும். ஒரு ஒரு பாடல் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகிறேன். திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன். இருந்து அருள்கின்ற நீர் என் இரு கண்கள் இன்புற அன்று வந்து எழிலுரு காட்டி வருந்தலை என்று என்னை தேற்றியவாறே வள்ளலே இன்றும் வரவு கண்டால் அருந்தவர் நேரில் பொருந்தவும் மாட்டேன் அருப்பெரும் சோதி என்று பாடுகிறார். நவத்தில் நிறைவு பெற்றவர்கள் என்னை காண வந்தால் நான் அவர்களோடு கலந்து பேச மாட்டேன் சூளுரைக்கிறார். இதை போல அந்த 10 பாடல்கள் மிக அருமையான பாடல்கள். அதிலே உணவு உண்ண மாட்டேன் என்று சூளுரைக்கிறார். ஒரு அன்பருக்கு எழுதுகிற கடிதத்திலே கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா என்று கேட்கிறார். அப்படி ஏற்படுகிற அன்புதான் அன்பு. பொருள் புகழ் மற்றவைகளை நினைத்து நாம் செய்கிற வழிபாடு அன்பு அல்ல. இதை உணர்தலே அன்பு. கடவுளை தலைவனாகவும் தன்னை அவருடைய அடியனாகவும் கருதுதல் அன்பு.
சரிங்க, நன்றிங்க. சொல்லுங்க. நன்றிங்க, நல்லா புரிஞ்சுதுங்க. இன்னொரு கேள்வி. நீங்க இந்த இயற்கைன்ற வார்த்தைக்கு வந்து ரொம்ப அழகா விளக்கம் சொன்னீங்க. இதே சமயத்துல எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. அதாவது இயற்கைன்ற வந்து சும்மா நம்ம நார்மலா படிக்கும் போது எடுத்துக்குவோம், அந்த அளவுக்கு டீப்பா திங்க் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப வேணா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி வருதுங்க. அதுல வந்து இயற்கை பெருங்கருணை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுக்கும் சாதாரணமா பெருங்கருணை சொல்றதுக்கும் என்னங்க வேறுபாடு?
ஒன்னும் வேறுபாடு இல்ல. விளக்கம் வந்து முழு விளக்கமா அந்த விண்ணப்பத்துல பெருமான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்ற இடத்துலயும் இந்த விளக்கம் வருகிறது. ஜீவாண்மை ஒழுக்கத்திலேயே ஒரு இடத்துல பெருமான் கேட்கிறார், இந்த தேகங்கள் இப்படி அமைவது இயற்கை என்றால் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க. இயற்கை என்றால் எங்கும் மாறாமல் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரே தேகம் கிடைக்க வேண்டும், அப்படி இல்லை. இயற்கை என்பது என்றும் மாறாத ஒரு தன்மை உடையதுங்கிற விளக்கத்தை ஜீவாண்மை ஒழுக்கத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல இடங்கள்ல இந்த இயற்கையை குறிப்பிட்டிருக்கிறாங்க. சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்துல எடுத்த உடனேயே இயற்கை உண்மையர், இயற்கை அறிவினர், இயற்கை இன்பினர் என்று 19 அடைச்சொற்கள் சொல்லுகிற பொழுது முதல் 3 சொற்களாக இதைத்தான் வைக்கிறார்கள். அதனால இயற்கை என்கிற பொருள் என்றும் மாறாமை, தன் இயல்பிலிருந்து மாறாமை என்பது தொல்காப்பியர் காலத்திலிருந்து தமிழர் கொண்டிருக்கிற ஒரே ஒரு இலக்கணம். அதிலே மாறுதல் இல்லை. பெரும் கருணை என்றைக்கும் மாறாத தன்மையுடையது திருவடி புகழ்ச்சியில. அதனால மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒண்மைப்பதம் என்கிற சொற்றொடர்கள் வருகின்றன. அதில் மாற்றம் இல்லை, எந்த இடத்துல வந்தாலும் அது இயற்கை தான். சொல்லுங்க.
இன்னொரு கேள்விங்க, இதுல நித்திய கர்மவதி சிறப்பகுதியில வந்து 18வது பாயிண்ட்ல, அதற்கு மேல ராத்திரி 15 நாழிகை பிரயந்தம் மனதை அடக்கி தியானித்திருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது இது வந்து 15 நாழிகைனா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வருது.
6 மணி நேரம், 6 மணி நேரம், 12 மணி வரைன்னு அர்த்தமாகும். பகல் பொழுது ரா பொழுது பிரியம் 30 நாழிகை அப்படி பிரியம் போல, ராத்திரி 15 நாளிகை அதற்கு மேல்னா, முதல்ல 17 பாருங்க, இரவில் 10 நாளிகைக்குள் மத்தியான போஜனத்திற்கு அரைத்தரமாக புசித்தல்னு இருக்கு இல்லையா, அது 4 மணி நேரம், 10 நாள் 2.5, 4.2, 4.5, 10 ஆக 4 மணி நேரம். 6 மணிக்கு தொடங்கிச்சுன்னா 10 மணிக்குள்ள சாப்பாடை முடிக்கணும். அரைத்தரமாக புசித்தல், மத்தியானம் என்ன சாப்பிட்டோமோ அதுல பாதி, அதுக்கு அடுத்தது 10 மணி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தாப்புல ராத்திரி 15 நாழிகைங்கிறது 12 மணியை குறிக்கும். 10 to 12, 2 மணி நேரம். அந்த சமயத்தில் பரியந்தம் வரை, பரியந்தம் வடசொல் வரைன்னு அர்த்தம், மனதை அடக்கி தியானித்து இருத்தல். அதனால அந்த 2 மணி நேரம் நீங்க இத மொத்தமா கூட்டினீங்கன்னா நித்திய கர்ம விதியில சிறப்பு பகுதியில 7.5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தியானம் வரும்.
சரிங்க.
அது யார் சாத்தியம் என்றால், யோகமே வாழ்க்கையாக அதிதீவிர விருப்ப முயற்சியோடு இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம்.
சரிங்க சரிங்க. அந்த 15 நாழிகைன்னு சொல்றது வந்து ஒரு 2 hours கணக்கு தான் அவர் சொல்றாரு இல்லைங்களா, அது 10 to 12 தான்.
ஆமா, 12 மணி வரை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மேல 17 அந்த குறிப்பு கொடுத்ததுனால 10 நாழிகைக்குள்ள கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியா இதை கொள்ளணும். 15 நாளிகை சில புத்தகங்கள்ல 18, 17, 19 பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து எளிதுல புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. ஆனா மூலத்துல அப்படி இல்லை, தொடர்ச்சியா இருக்கு. அது ஒரு பெட்டியில உள்ள கருத்து அது. அதனால 10 நாளிகை 15 நாளிகைனா அது அந்த மணியை தான் குறிக்கும்.
புரியுதுங்க, நன்றிங்க.
நல்லது.
வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா?
யாரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா, நான் ராஜி பேசுறேன், யூஸ்ல இருந்து
சொல்லுங்க.
ஐயா அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. வல்லராவி தியானம் அப்படிங்கிற தலைப்புல மிக அற்புதமான விளக்கங்கள், இதுவரைக்கும் நாங்க கேட்டிராத விளக்கங்கள்லாம் நிறைய நூல்களை மேற்கோட்காட்டி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. அது முதல் கேள்வியா என்னோடது வந்து, உலகியலிலும் அருளியலை பெறுவது எப்படியா? அப்படி இப்படி இருக்கிற காலகட்டத்துல 2 மணி நேரம் தியானம் அப்படிங்கிறது, அது வந்து 2
உலகியல் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, விட்டு விட்டு கேக்குது.
அப்படியா, உலகியலிலும் அருளியலை பெறுவது எவ்வாறியா?
உலகியல்ல இருக்கிற நமக்கு வந்து அருளியலை வந்து பிரிச்சு பெறுதல்ங்கிறது ஒண்ணு கிடையாது. உலகியலும் அருளியலும் ஒருங்கே உணர உணர்த்தின்னு தான் வள்ளலார் பெருமான் பாடுற அருட்பால. உலகியல்ல நாம இருக்கும் போலேதான் நாம அருளியல் பயிற்சி செய்யணும். நாம இங்க மனிதர்களாக பிறந்ததுக்கு காரணமே நாம் அந்த அருளை பெற்று மேல்நிலையை அடைய வேண்டும் என்பதுதான். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நம்முடைய ஆண்டவர் நம்மை இங்கே பிறப்பிக்கவில்லை. அதனால உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கொடுத்துருக்கு. நீங்க அந்த 24 மணி நேரத்துல இந்த அருளை பெறுவதற்காக எவ்வளவு நேரம் உங்களால ஒதுக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களே உங்களை கேட்டுக்கிடணும். நீங்க 5 மணித்துளி தான் ஒதுக்க முடியும் என்றால் நீங்க மெதுவாக அந்த குறிக்கோளை நோக்கி நகருகிறீர்கள். இல்லை, எனக்கு 8 மணி நேரம் ஒதுக்க முடியும் என்றால் அவர் மிகவும் விரைவாக அந்த குறிக்கோளை நோக்கி செல்லுகிறார். இதுதான் 2 எல்லை. இதற்குள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் எந்த நோக்கத்தை உடையவர்கள் என்பதை பொறுத்தது. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் விரைவாக செல்லுவது நல்லது. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது குறைவு, இன்றோ நாளையோ நாம் அறிய மாட்டோம். அதனாலே நாம் எவ்வித முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் விருப்ப முயற்சி, தீவிர முயற்சி எடுக்க வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, உங்களுடைய மனநிலை மற்றவற்றையெல்லாம் பொறுத்தது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தியானம் செய்ய இயலும். எந்த குடும்ப சூழ்நிலையிலும் எந்த பணி சூழ்நிலையிலும் நாம் அருளியல் முன்னேற்றத்திற்காக நேரம் ஒதுக்க முடியும். ஏதாவது ஒரு நேரத்தை குறைத்து கொண்டு இந்த நேரத்தை இதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு எளிய எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். நாம் தொலைக்காட்சிக்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம், தியானத்திற்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம், நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள். நாம் பக்கம் பக்கம் பேசுவது, அரட்டை அடிப்பது, வீண் வார்த்தை ஆடுவது எவ்வளவு நேரம், நாம் அருட்பா திருமந்திரம் போன்ற நூல்களை படிப்பது எவ்வளவு நேரம், தியானம் செய்தல் எவ்வளவு நேரம், வழிபாடு செய்தல் எவ்வளவு நேரம் என்பதெல்லாம் உங்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் முயன்றால் நிச்சயம் அதிலே வெற்றி பெறலாம்.
கண்டிப்பா முயல்றோம்யா, கண்டிப்பா. அந்த இரண்டாவது கேள்வியா, 2 மணி நேரமும் தியானம் செய்வது அப்படிங்கிறது வந்து 2 மணி நேரமுமே அந்த தீப ஒளியை நினைத்து கொண்டே தியானம் செய்ய வேண்டுமாயா? அந்த மாதிரி
அதே மாதிரி கற்பூரத்திலே அருள் விளங்குவதாகத்தான் தியானிக்கணும். 2 மணி நேரமும் கண்களை மூடாம. அதுக்கு முதல்ல வந்து நீங்க தொடக்கத்துல 5 மணி துளி, 10, 15, 20, 25 பல நாட்கள் படிப்படியா முயற்சி பண்ணி வந்துதான் 2 மணி நேரம் உட்காரணும். 2 மணி நேரம் முதல்ல உடல்ல நோய் இல்லாமல் வலி இல்லாமல் உட்காரவே பயிற்சி தேவை. அதனால இத மெதுவா பயிற்சிக்கு கொண்டு வரணும். ஒரு மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளாக முயற்சி செய்து சிறிது சிறிதாக 5 மணி துளிகளாக கூட்டிக் கொண்டே வந்து அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். தீவிரமாக என்றால் உடனே அமர்ந்து
செய்யக்கூடாது. 3வது கேள்வியா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்கல்லையா, அது நமச்சிவாய மந்திரமும் சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கணுமாயா? இல்ல
இல்ல அவசியம் இல்ல. அற்புரிஞ்சதை சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு பழகின மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரம் எல்லாமே கடவுள் தன்மையை குறிக்கக்கூடிய சொற்கள், நாம் சென்று அடைய வேண்டிய குறிக்கோளை குறிக்கக்கூடிய சொற்கள். எந்த ஒன்றிலே உங்களுக்கு பழக்கமோ அதை நீங்கள் நினைவு சொல்லணும். ஓங்காரம் என்ற சிவாய நம என்கிற சொற்கள் எல்லாம் முன்னோர்கள் இன்ன பொருள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பொருளை நினைவு கூறுதல் சிறப்பு. நமக்கு அந்த பொருள் புலப்படாது. அதனால ஏற்கனவே அவர்கள் எழுதி வைத்துள்ள சிறப்பான மந்திர சொற்களை பயன்படுத்துதல் நல்லது. தொடக்க நிலையில ஜோதி பயன்படுத்தலாம், அஸ்பிரஞ்சோதி பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் எதிலே பழகி வந்திருக்கிறீர்களோ அது
மிக நன்றி.
சொல்லாமல் உங்களுக்கு மனம் ஒருமைப்படுமானால் மிகச் சிறப்பு, நீங்கள் அடுத்த நிலைக்கு வந்து விட்டீர்கள். ஏனென்றால் எண்ணங்களுடைய எண்ணிக்கையை குறை மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நமக்கு எண்ணம் எண்ணிக்கை இல்லாத அளவிலே வந்து மோதும். மனம் ஒன்றை நினைக்கும் உடனே விடும், வேறொன்றை நினைக்கும் உடனே விடும், மற்றொன்றை பின்பற்றும். அதனாலே எண்ணங்களுடைய எண்ணிக்கை மிகுதி, கோடி கோடி எண்ணங்கள் வந்து மோதும். முதலில் எண்ணங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். அப்படி குறைப்பதற்குத்தான் ஒருமை சொற்களாக மந்திரங்கள் பயன்படுத்துகின்றன. அதை மீண்டும் மீண்டும் அந்த ஒன்றையே திரும்ப திரும்ப எண்ணுவதனாலே எண்ணிக்கை குறைந்து ஒன்றில் வந்து நிற்கிறது. அந்த ஒன்றும் செறிவு அல்லது ஆழம் அது ஏற்படுகிறது. ஆக படிப்படியாக நம்மை எடுத்து செல்லும். அப்படி வருகிற பொழுது நாம் இப்பொழுது கண்மூடி அமர்ந்திருக்கிறோம், அசைவு இல்லை, நாம் பேசுவதில்லை. அதனால 2 ஓய்வு. பேச்சிற்கு மூலம் எண்ணம் அல்லது சிந்தித்தல். அப்படி பலபடியாக சிந்திக்காமல் ஒரே சிந்தனையிலே அமைதி அடைந்து விட்டோம். அதே ஒருமைப்பாட்டிலே வந்து நிற்கும். அப்படி எளிதாக ஒருமை அடைவதற்கு இந்த உச்சரிப்பு உதவியாக இருக்கும் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெருமானும் அந்த வழியை சொல்லுகிறார்கள். பல இடங்களிலே அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். தொடக்க நிலையிலே உள்ளவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் உட்கார்ந்த உடனேயே தியானம் கூடுதல் என்கின்ற ஒரு பெரும் பெயரை பெறுவார்கள். மற்றவர்களுக்கு அது எளிதல்ல, உலகியலில் இருப்பவர்களுக்கு அது எளிதல்ல.
நான் பிரசன் பேசுறேன். என்னுடைய ஒரு கேள்வி, இப்ப வந்து இப்ப நீங்க நிறைய குறிப்புகள் எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாமே பண்ணீங்க, இருந்தாலும் வந்து பெருவாரியா அல்லது வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, ஜீவகாருண்யம் பண்ணினாலே போதும், ஜீவகாருண்யத்தோட உயிர்களை அணுகினாலே போதும், நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? ஏன்னா அதுக்கு சார்ந்த கருத்து என்னன்னா, பெருமான் வந்து தன்னுடைய ஒரு சில குறிப்புகள்ல வந்து இந்த மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு சில பேருபதேசம் அதுல வரும். சோ அதுக்கு நீங்க உங்களுடைய கமெண்ட் என்னங்க?
இப்ப பெருமான் அவர்கள் மூன்று கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்று நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று நம்முடைய ஒழுக்கம், அதை நான் தவம் என்று சொல்வது உண்டு, இன்னொன்று கடவுள் பக்தி, அது கடவுள் அன்பு. இந்த மூன்றையும் பெருமான் அவர்கள் ஆறாவது திருமுறையிலே ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் சத்தியமாம் சிவ நேயமும் தந்து என் உள்ளம் தெளிய தெளித்தனையே என்று அந்த பாடல் வருகிறது. இந்த பாடல் முதல் ரெண்டடி. அருட்பெரும் சோதி ஆண்டவர் மூன்றை வள்ளலார் பெருமானுக்கு தந்து அதன் மூலம் அவருக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தினாராம். தெளிவிலையும் தெளிவை தந்தார் என்று சொல்லுகிறார். அதிலே ஒன்று தவநேயம், அதுதான் நான்கு வகையான ஒழுக்கங்கள், பெருமான் சொல்லுகிற உண்மை. இன்னொன்று சுத்த சன்மார்க்கம், அதுதான் தயவு, உயிர்களிடத்து வைக்கிற இரக்கம். அடுத்தது கடவுளிடத்து அன்பு. ஆக மூன்றை அவர் அற்புறம் ஜோதி ஆண்டவர் தந்ததாகவே அவர் குறிப்பிடுகிறார். இந்த மூன்றையும் ஒரே வரியிலே கொண்டு வருகிறார். ஆக இந்த மூன்றும் ஒரே அளவு சிறப்புடையது, இந்த மூன்றையும் பிரிக்க முடியாது. ஜீவகாருண்யம் ஒன்றே போதும் என்றால், ஜீவகாருண்யம் நாம் எந்த நோக்கத்திற்காக செய்கிறோம், அதை எங்கே பெருமான் வற்புறுத்துகிறார்கள்? சாலை மார்க்கம் அல்லது வழி என்று குறிப்பிடுவது சாலை. ஜீவகாருண்யத்தை தர்மச்சாலையிலே செய்ய சொல்லுகிறார்கள். ஏழு கிளை சாலைகள் சேர்த்து மொத்த எட்டு சாலைகள், எல்லா வகையான தர்மங்களையும் இதற்குள் கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகிற பொழுது அவருடைய கருத்து என்ன என்றால், இப்படி பிற உயிர்களுக்கு செய்கிற தொண்டுகளின் மூலம் கடவுளை காணுதல், அது எப்படி சாத்தியம் என்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜீவகாருண்யமே மேலான விரதமாக அனுசரித்தால் நான் என்கின்ற இந்த ஆணவம் குறையும் என்கிறார்கள். அது படிப்படியாக குறையப்படுகிறது. அப்படி குறையப்படுகிற பொழுது நமக்கு அறிவிலே விளக்கத்தை தருகிறார் கடவுள். அப்படி தருகிற பொழுது கடவுள் தலைவன் நம்மை வழி நடத்துகிறார் என்று நமது அறிவு விளக்கம் பெறுகிறது. அப்படி விளக்கம் பெறுகிற பொழுதுதான் கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயமாகலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது ஜீவாருண்ய ஒழுக்கத்தில் உள்ள பகுதி. ஆக ஜீவாருண்ய ஒழுக்கத்தை மேலான விரதமாக அனுசரித்து ஆணவம் குறையப்பெற்று அறிவு விளக்கம் பெற்று கடவுள் மயமாக வேண்டும். இப்படி இந்த நிலைகள் இருக்கின்றன. ஜீவகாருண்யம் ஒரு வழிதானே ஒழிய கடவுளுக்கு அன்பு இல்லை என்றாலோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தவமாகிய ஒழுக்கம் இல்லை என்றாலோ, ஜீவகாருண்யத்தினுடைய முழு பலன் நமக்கு கிடைக்காது. அதே போல நான் ஒழுக்கமான வாழ்க்கை தவத்திலே இருக்கிறேன் என்று இருந்து ஜீவகாருண்யத்தையும் கடவுள் அன்பையும் கைவிட்டு விட்டால் நம்முடைய நோக்கமாகிய மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியாது. அதே போல கடவுள் அன்பு மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு ஜீவாருண்யம் தேவையில்லை, தவம் தேவையில்லை என்று சொன்னாலும் கடவுளுடைய நிலையை பெற முடியாது. இந்த மூன்றுமே பிரிக்க முடியாத ஒரு தன்மையுடைய சமமான வளர்ச்சி தேவைப்படுகின்ற சன்மார்க்க கொள்கையினுடைய பகுதிகள். அதனால ஒரு இளமை பொழுதிலே நீங்கள் ஜீவாரண்யம் போதும் என்று எண்ணலாம். பருவம் போக போக முதுமை பருவம் வருகின்ற பொழுது ஜீவாரண்யம் செய்ய இயலாத பொழுது அவர்கள் எந்த வழியிலே திரும்புவார்கள்? எந்த ஜீவாரண்யமும் செய்ய இயலாத ஏழைகளுக்கு எந்த வழி இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜீவாரண்யமே செய்ய இயலாத ஒரு பகுதியிலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த பகுதியிலே உள்ளவர்கள் எதனை பின்பற்ற முடியும்? ஆக ஆன்ம முதிர்ச்சியிலே இந்த மூன்றுமே வேண்டும். பெருமான் அவர்கள் ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், மிகவும் தவம் செய்கிறவர்களை பற்றி குறித்து பேசுகிறார்கள், பெரியவர்களை குறித்து பேசுகிறார்கள், யாராயிருப்பினும் ஜீவாரண்யம் அவசியம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதனால ஜீவாரண்யத்திற்கு ஏற்றம் கொடுத்து பேசுகிற பகுதி ஜீவாரண்ய ஒழுக்கம். அதிலே இருக்கிற முக்கியமான பகுதி அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவாரண்யமே கடவுள் வழிபாடு என்று அறியப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதனால உயிர்களிடத்தே கடவுளை காணுதல் என்ற நிலையை பெருமான் குறிப்பிடுகிறார். அதனால ஜீவாரண்யம் ஒன்று மட்டும் போதாது. ஏனென்றால் ஜீவாரண்யத்திலே இருப்பவர்கள் மற்றைய நிலைகளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அதனாலே அது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த மூன்றுமே பிரிக்க முடியாத ஒரு கூறு, சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை.
சரிங்க, அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி. அப்போ அந்த நம்ம அந்த துதித்தல் தியானம் செய்தல் இதெல்லாமே வந்து வருமா இல்ல ஞானத்துல வருமாங்க? ஏன்னா சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு ஞான மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? ஞானத்தில் ஞானம், அதுக்கும் இதுக்கும் நீங்க அந்த வேறுபாடு என்ன இருக்கு அல்லது ஒற்றுமை என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா?
அந்த மூன்றுமே வந்து ஞான மார்க்கத்துக்குரியது. துதித்தல், கருதுதல், அறிதல், இந்த மூணும் ஞான மார்க்கம் அல்லது அறிவு வழிக்கு உள்ளது. ஏனென்றால் துதித்தலை விட நாம அதிகமா வந்து மற்ற மார்க்கங்கள்ல பார்க்கறது புற வழிபாடு, பூசை செய்தல். அதுல கவனம் சிதறதுக்கு தான் மிகுதியான வாய்ப்பு உண்டு. கடவுள் திருவுருவங்களை கற்பனை செய்த, மனிதர்கள் கற்பனை செய்த அல்லது பெரியவர்கள் கற்பனை செய்த திருவுருவங்களை வைத்து அலங்காரம் செய்து திருக்கோயில்களிலே வழிபாடு செய்வித்தல், அதைத்தான் ஆச்சார சங்கர் விருப்பங்கள் என்று வள்ளலார் பெருமான் குறிப்பிடுகிறார். அதிலே கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புண்டு. அறிவு வழியிலே புற வழிபாடு வந்து விட்டுருவாங்க, அதற்கு முக்கியத்துவம் கிடையாது. அந்த அறிவு வழிபாட்டினுடைய அடிப்படையே வந்து அக வழிபாடு. உயிர்களிடத்தும் தன்னிடத்தும் கடவுளுடைய இருப்பை கண்டு உணர்ந்து வழிபாடு செய்தல். அதனால அந்த அறிவு வழிபாட்டிலே உள்ளது துதித்தல் தான். துதித்தல் வந்து இறைவனுடைய பெருங்குண பெரும்புகளை துதித்தல் என்று குறிப்பிடுகிறார்கள். இறைவனுடைய பெருங்குணங்கள் எட்டு, அந்த எட்டிலே மிகச்சிறந்தது கருணை. ஆக இந்த எட்டை பற்றியும் துதித்தல். நாம் தனியாக ஒரு தலைப்பிலே கூட இந்த துதித்தலை பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம். துதித்தல், கருதுதல், அறிதல், இந்த மூன்றையும் சுத்த சன்மார்க்க ஞானிகளே செய்கிறார்கள் என்றால் நாம் அதை பற்றி தயங்க வேண்டிய தேவையே இல்லை, நாம் அதை பின்பற்றலாம். ஏனென்றால் சத்தியசித்தரே அவர்கள் குறிப்பிட்டிருப்பதே அதுதான, சுத்த சன்மார்க்க ஞானிகள் செய்கிற செயல்கள் என்றுதானே குறிப்பிடுகிறார்கள். அதனால நாம் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் அல்லவா?
சரிங்க, கண்டிப்பாங்க. அந்த துதித்தல் பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க விருப்பமா இருக்குது. நம்ம அதை இன்னொரு தருணத்துல
அடுத்த மாதம் தான் நாம துதித்தலை பத்தி சிந்திக்கலாம்.
கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.
நல்லது.
வேற அன்பர்களுக்கு வேற யாருக்கும் இந்த கேள்விகளும் இருக்கா?
ஹலோ, ஒரு கேள்வி கேட்கலாம்.
நீங்க
சாந்தி பேசுறேன், நமசிவாயம் எங்க அண்ணன். ஹலோ அண்ணன், எப்படி இருக்கீங்க?
பேசுறேன்.
ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா அமெரிக்கால கேக்குது. வந்து நான் வந்து அவ்வளவு தூரம் உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளவு தூரம் க்வெஸ்சன் பண்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு உங்களோட ஞானம் இல்ல, பட் எனக்கு வந்து படிச்சதுல ஒண்ணு கேக்கணும்னு தோணுது. இந்த அருள்நெறியில கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும், அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு. அதுல வந்து சிம்பிளா நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, நன்மை தீமை எல்லாம் என்னது, வந்து இந்த புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன, அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் வந்து உங்க இதுல எனக்கு எளிமையா பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து
இப்ப உன்னுடைய கேள்வி என்னன்னா, நன்மை தீமை என்ன, புண்ணிய பாவம் என்ன, சரிதானா?
அது மாதிரி. அதே மாதிரி இன்னொன்னு வந்து அதோட ரிலேட் ஆனது, எப்படி முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து எப்படி கடவுளது திருவருளை நம்ம எல்லாம் எப்படி அடையிறது வந்து அது, அதுக்கப்புறம் இந்த இதுவும் சேர்த்து இது இதெல்லாம் தான் என்னோட க்வெஸ்சன் வந்து.
இப்ப நாம வந்து சில சில இதை நினைக்கிறோம், சில இதை சொல்றோம், சில இதை செய்யறோம். இந்த மூணுடைய விளைவும் வந்து வினைன்னு பேரு தமிழ்ல, கர்மான்னு பேரு வட சொல்லுல. இந்த மூணுக்கும் நமக்கு பலன் உண்டு. நல்லத நினைச்சா அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும், தீயது நினைச்சா அதுக்கு தண்டனை நமக்கு கிடைக்கும். இப்ப நாம செய்யற நல்லது, இப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரு நல்வினைன்னு பேரு, நல்ல செயலை நாம செய்யறோம். இது வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றேன், விளக்கமா சொல்றது நேரம் இல்ல. கடவுள் வந்து அதை கணக்குல எடுத்துக்கிறார், நீ நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீ நல்லது செஞ்சதுக்கெல்லாம் ஒரு பலனை வந்து அவர் சேர்த்து வைக்கிறார். இது எப்படின்னா, வங்கியில நம்ம வந்து ஒரு பணம் போட்டு வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வச்சுட்டு உனக்கு ஒரு பொருத்தமான நேரத்துல பொருத்தமான அளவு வந்து அதை உனக்கு கொண்டாந்து சேர்க்கிறார். அப்படி அது வரம் போல உனக்கு நல்லதா வந்ததுன்னா அத புண்ணியம்னு நாம சொல்றோம். இல்ல நீ யாருக்காவது கெடுதல் சொல்லி இல்ல கெடுதல் நினைச்சு கெடுதல் செஞ்சிருந்தா அதுக்குன்னு ஒரு தண்டனை உண்டு, அதையும் அவர் சேர்த்து வைக்கிறாரு. உனக்கு வாழ்க்கையில பொருத்தமான நேரத்துல பொருத்தமான இடத்துல அது உள்ள தண்டனை உனக்கு வந்து சேருது, அது தீமை. அதனால நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, நமக்கு வர்ற நல்லதும் கெட்டதும் நாம முன்துறவியில செஞ்சது. அந்த நல்லதும் கெட்டதும் நமக்கு ஓரளவு தான் வந்து சேருது. நாம எவ்வளவு பொறுக்க முடியுமோ அவ்வளவுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இது எதுக்காக கொடுக்கிறாருன்னா, நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக கொடுக்கிறார், சரியான வழியில நம்மளை வழி நடத்துறதுக்காக கொடுக்கிறார். ஆக நல்லதையே நினைச்சு நல்லதையே சொல்லி நல்லதையே செஞ்சோம்னா நாம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறுவோம். கடவுள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தந்து வழி காட்டுவார். இதுதான் புண்ணியம் பாவம் நல்வினை தீவினை ஏற்படுறது. ஹலோ,
நல்ல சரியான விளக்கம் அண்ணா. வந்து நான் உங்க கடவுளது திருவருளை எப்படி அடையிறது அப்படிங்கறதுல அந்த அருள்நெறியில ஒரு விளக்கம் இருக்கு, வந்து அது நீங்க சொல்லுங்க.
கடவுளுடைய திருவடியை அடைதல் அப்படிங்கறத நாம வந்து வள்ளலாறு எப்படி விளக்கம் தர்றாரு
அப்படின்னு,
திரு அருள் அப்படிங்கிறது கடவுளுடைய அருள் சக்தி. கடவுள் வந்து நம்முடைய தமிழ் அருளாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து கருணையே வடிவமாகிய பேரறிவு உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு ஒன்ன நாம இப்ப கற்பனை பண்ணி பார்க்கணும், ஏன்னா அப்படி கற்பனை பண்ணி பார்த்தால வழியே நமக்கு புரியாது. அதனால அவர் கருணையே வடிவமா இருக்கிறாரு. அவருடைய திருவடியை அடைதல்னா என்ன அர்த்தம்னா, நாம அவர் சொன்னபடியே எல்லா உயிர்களுக்கும் வந்து உதவி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சுத்தமாகி அவருடைய அருளினுடைய உதவியினால அவர் நிலையே நம்ம சேர்ந்து சேரலாம். கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல்னு வள்ளலார் அதை சொல்றார். இது படிப்படியா நடக்கும், பல பிறவிகள்ல நடக்கும், அந்தந்த உயிர் எவ்வளவு முயற்சி செய்தோ அதை பொறுத்து நடக்கும். அதனால இது அந்தந்த உயிரை பொறுத்தது. அந்த முயற்சிக்கு பலன் கொடுப்பவர் கடவுள். கடவுள் அருளால மட்டும்தான் நம்மள வந்து உயர தூக்கி அவரோட சேர்த்துக்கிட முடியும். ஆனா நாம கடவுளாக முடியாது, கடவுள் மயமாகலாம், கடவுள் ஆக முடியாது. நம்ம அந்த உயர்ந்த நிலைக்கு கடவுள் தான் தூக்குவார். நம்ம முயற்சி மட்டுமல்ல, அவருடைய தயவும் வேணும். சொல்லுங்க.
இது ராதா ஹியூஸ்டன்ல இருந்து. வள்ளலார் பெருமான் நிறைய இடங்கள்ல முருகனை அம்மனை எல்லாம் வழிபட்டு பாடி இருக்கிறாரு. சமயம் எல்லாம் கடந்த நிலையில தான் எனக்கு அருள் கிடைச்சதுன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க விளக்கீங்க இதை?
அதாவது வள்ளலார் பெருமான் மட்டும் இல்ல, எல்லா அருளாளர்களுமே என்ன சொல்றாங்கன்னா கடவுள் ஒருவர்னு தான் சொல்றாங்க. வள்ளலார் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர்னு தான் சொல்றார். ஆனா அவர் வந்து கடந்த நிலையில இருக்கிறார், எல்லாத்தையும் கடந்த நிலையில. கருணையினால நம்ம உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக அவர் என்ன செய்யறார், தன்னுடைய கருணை சக்தியில ஒரு சிறு கூரை பயன்படுத்துகிறார். அந்த கூற்றிலிருந்து ஆயிரத்திலே ஒன்றாக அல்லது கோடியிலே ஒன்றாக ஒரு சிறு கூறு இந்த உலகத்தை படைச்சு, இந்த உயிர்களை படைச்சு, அதை காத்து, அதை வழி காட்டி எல்லாம் செய்து, அப்படி செய்யற கடவுளுடைய கருணையை வந்து நம்ம மனித அறிவினாலே தெரிந்து கொள்ள முடியாது. இதுக்கு முன்னால இருந்தவர்களும் மற்றவர்களும் அவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சதோ அதையெல்லாம் கடவுள் உருவம், கடவுள் சக்தி என்று சொன்னார்கள், நமக்கு விளக்கினார்கள். நமக்கு அந்த அளவு அறிவு போதாததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம புரிஞ்சுக்கிடுற மாதிரி ஒரு உருவம் அமைச்சு, இது வந்து கலைமகள் அல்லது சரஸ்வதி, இது கல்வியை தரும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்ல வந்தது என்ன என்றால், கடவுள் சக்தியிலே ஒரு கூறு நமக்கு கல்வியை தருகிறது, அது கோடியிலே ஒரு கூறு, அது சக்தி. சக்தி என்பது நம்ம மரபுப்படி பெண்ணாக உருவகப்படுத்தப்படும். அறிவு ஆற்றல் என்று ரெண்டாக கடவுளை நாம பிரித்து புராணங்களிலே பேசியிருக்கிறார்கள். அதனால ஒரு கடவுளுக்கு வந்து யாருக்கு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியை உடையவர் சத்தர் என்று பேசுவார்கள். இப்ப பிரம்மா அல்லது நான்முகன் சத்தர், சரஸ்வதி சக்தி, சிவபெருமான் சத்தர், உமை சக்தி. அதனால இப்படி நாம புரிஞ்சுக்கணும், கடவுள் ஒருவர் தான், அவருடைய கருணை சக்தி வந்து உமை அல்லது பார்வதி. அதனால இவர்களுக்கெல்லாம் தெய்வங்கள் என்று பெயர். எப்ப ஒரு உருவத்தை நாம கடவுளுக்கு கொடுக்கிறோமோ அப்ப அவங்க எல்லாம் தெய்வங்கள் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டும்தான் உண்டு. கடவுளுடைய சக்தியில கோடியில ஒரு கூறு, அதனால அவங்க கடவுளுக்கு நிகராக மாட்டார்கள். நமக்கு புரியல, இல்ல அவ்வளவுதான் புரியுதுன்னா நாம இந்த தெய்வங்களை வணங்குகிறோம். வள்ளலார் போன்ற அருளாளர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், வணக்கத்துக்குரியவரும் வழிபாட்டுக்குரியவரும் கடவுள் ஒருவரே, மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிறு தெய்வங்கள். அந்த சிறு தெய்வங்களினாலே அந்த மேல்நிலையை கொடுக்க முடியாது, அவைகள் நாம் ஏற்படுத்தி வைத்த தெய்வங்கள். அதனால அவைகளெல்லாம் அடையாளங்களே ஒழிய உண்மை அல்ல. அடையாளங்கள் என்றால் சிம்பல். இப்ப ஒரு உருவத்தை பார்க்கிற பொழுது இது சரஸ்வதினு பார்க்கிறோம், அது சிம்பல். அது எதை குறிப்பிடுகிறதோ அது கடவுளுடைய கல்வி அளிக்கும் சக்தியை குறிப்பிடுகிறது என்ற பொருள் வருகிறது அல்லவா, அதை அது குறிக்கிறது. அதனால சரஸ்வதி என்ற சொல் எதை குறிக்கிறதோ அதுதான் கடவுளுடைய அருள் சக்தி என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த உருவத்துக்கே வந்து வழிபாடு செய்தல், உருவத்தை அலங்காரம் செய்தல், அந்த உருவமே கடவுள் என்று கருதுதல் நமக்கு மேல்நிலையை காட்டி தராது, விளக்கம் தராது. அது
அப்புறம் அவருடைய அந்த புராண கதைகளும் சிலது வருதே அவருடைய பாடல்களிலே.
ஆமா, அது அவர் எதுக்காக சொல்றாருன்னா, அந்த புராண கதைகளை தன்னை சுற்றி உள்ள அன்பர்கள் மக்கள் மத்தியில உள்ள அந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லி அந்த புராண நிகழ்வுகளுடைய உண்மையான கருத்து என்ன என்று சொல்லுகிறார். அவருடைய உபதேச குறிப்புல இந்த புராண நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து என்ன தத்துவ விளக்கம் என்பதை ரொம்ப விளக்கி இருக்கிறார். இதுக்கு வள்ளலார் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாலே உள்ள ஒரு அருளாளர்களும் விளக்கி இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்னே மட்டும் எடுத்து சொல்றேன். திருமூலர் 5ஆம் நூற்றாண்டுல இருந்தவர், அவர் சொல்றாரு, சிவபெருமான் 3 புறங்களை எரித்தார்னு சொல்லுகிறீர்கள், அட முட்டாள்களே, அந்த 3 முப்புறம் என்று சொல்லப்படுவது ஆணவம் மாயை கண்மனமாகிய 3 மலங்களுடைய காரியம். அதனால புராணத்துலதான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உணருங்கள் என்று சொல்லி முட்டாளே என்று சொல்லியே அந்த பாடல்ல பாடுறாரு. அதனால புராணங்களை அப்படியே பொருளாக கொள்பவர்களை முட்டாள்கள் என்றே திருமூலர் ஒதுக்குகிறார். புராணங்கள் சொல்லப்படுவது மெதுவாக அறிந்து கொள்ளக்கூடிய.
நன்றி, நன்றி ஐயா.
ஐயா, நீங்க இப்ப இப்ப பேசின விஷயங்கள் வந்து ஏதாவது புத்தக வடிவில் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கீங்களா? ஐயா,
என் பேர் ராமலிங்கம், பேசுறேங்க.
அதாவது நாங்க வள்ளலார் பற்றி ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்துல பாடம் நடத்தி 5 ஆண்டுகள், அதுக்கு அந்த பாடங்களுக்கு ஏற்ப நாங்கள் புத்தகங்களை ஏறக்குறைய இதுவரை 11 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். யூடியூப்லயோ இணையத்திலயோ நாங்க எதையும் கொண்டு வரல, இன்னும் அந்த முயற்சியை நாங்க செய்யல. இது எல்லாமே வள்ளலார் பெருமான்கள்ல இருக்கு, நம்முடைய தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிற சாத்திரங்கள், திருமூலருடைய திருமந்திரம் போன்றவை, திருமுறைகள், எல்லாத்தையும் இந்த கருத்துகள் இருக்கு. பரவலா இந்த கருத்துக்களை பற்றிய நூல்கள் நிறைய இருக்கு. அதனால ஏற்கனவே உள்ள நூல்கள் அல்லது விளக்கங்களை பற்றி நாங்க எதையுமே வந்து வெளியீடு செய்யல. இதுவரைக்கும் வெளியிடப்படாத பகுதிகளை மட்டும்தான் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். கடிதங்கள் வெளியிடப்படவில்லை, விண்ணப்பங்கள் வெளியிடப்படவில்லை, மூலங்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சது. நாங்க அதுக்கு பொருள் எழுதி அதை விளக்கம் தந்து அதை எளிமையாக்கி இருக்கிறோம். இதே போல முயற்சிகள்ல தான் இப்போது ஈடுபட்டு வருகிறோம்.
இல்லைங்க, இப்ப நம்ம இப்ப 1.5 மணி நேரம் நம்ம நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த அந்த விஷயங்கள் மட்டும் இப்ப திருமூலர் திருமூலர் சொன்ன
விஷயத்தை பற்றி எழுதுனா வள்ளலார் வாக்கில் தியானம்னு தலைப்பு போட்டு நம்ம ஒரு புத்தகம் எழுதணும்.
அதான் கேக்குறேன், அந்த மாதிரி புத்தகம் ஏதாவது வச்சிருக்கீங்களாங்க?
இல்ல இல்ல, புத்தகம் வச்சுக்கிடல. நான் நீங்க கேட்டதுனால குறிப்பெடுத்து கொடுத்தேன். இப்ப அந்த குறிப்ப விளக்கமா சில விளக்கங்களோட சேர்த்திருக்கிறேன். இது ரொம்ப சுருக்கம். இந்த தலைப்புல வந்து ரொம்ப பெரிதாக சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு சான்றுகள் இருக்கு பெருமானுடைய விளக்கம்.
ஏன்னா நம்ம முன்னாடி ஏற்கனவே உங்க நிகழ்வுல இது நம்ம உரையாடி இருக்கோங்க, இப்ப வந்து இன்னும் ரொம்ப தெளிவுபெற்று ஒரு ஃபைனல் ஃபார்முக்கு வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்றோம் நாங்க. அது இது புத்தகமா நீங்க கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
இப்ப அடுத்த புத்தகமா ஜீவாருண்ய ஒழுக்கம் வள்ளலார் எழுதி எளிமைப்படுத்தி பொருளோட இப்ப கொண்டு வர இருக்கிறோம். அதற்கு அடுத்த போல உபதேச குறிப்புகள்ல வந்த நிறைய ஐயங்கள் உண்டு என்ற அன்பர்கள் தெரிவித்தார்கள். அதை பற்றிய ஒரு விளக்கம் வெளிக்கொணர இருக்கிறோம். இந்த 2 நூல்களும் வெளிவந்த பின்பு தியானத்தை பற்றி சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். படிப்படியாக வெளியிடலாம், வாய்ப்பு இருக்கு.
நல்லது. ஏன்னா ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க, தியானம் பத்தி பெருமான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டா ரெஃபர் பண்ணி யாரும் வந்து இந்த அளவுக்கு சொன்னது இல்லைங்கய்யா. ரொம்ப வெரி 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 ரேர் explanation for us today. Thank you so much.
Thank you. Welcome.
ராம், உங்களுக்கு அந்த booklet வந்தது இல்லீங்களா, அந்த PDF copy?
வந்துருச்சு.
ஆமாங்க.
சரிங்க, ஓகே ஓகே.
சொல்லுங்க,
வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா?
கோபி, நான் அன்பு பேசுறேன். ஐயாவுக்கு வணக்கங்கள் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா, என் பேரு அன்பு. டாக்டர் சிவகாமசுந்தரி அம்மா தர்மாம்பாள் அம்மாவோட பேத்தி, டாக்டர் சிவகாமசுந்தரி அம்மாவோட பொண்ணு. நானு இன்னைக்கு உங்களோட உரைய 10,000 மைலுக்கு அப்பால டாலஸ்ல இருந்து கேக்குறதுக்கு பெரிய பாக்கியம் ஐயா. உங்களை நான் சின்ன வயசுல நேர்ல சந்திச்சிருக்கேன் ஆத்தா வீட்டுல. ஆனா வந்து இங்க
உங்களுக்கு எனக்கு நினைவு இருக்கு, நீங்க தர்மசாலையில அவதார நாள் விழாவுக்கு வந்திருந்தீங்க ஒரு முறை.
கண்டிப்பாங்க ஐயா, நல்லா ஞாபகம் வச்சு சொல்றீங்க. இன்னைக்கு உங்களுடைய உரைய முழுமையா கேட்டது எனக்கு ரொம்ப பெரிய புண்ணியமா பாக்கியமா கருதுற ரொம்ப ரொம்ப கோடான நன்றி ஐயா.
நன்றி நன்றி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் வடலூர்ல.
சரிங்க ஐயா, ஆத்தா வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஐயா. நீங்க நான் வந்து இந்த ரெண்டு மாதங்கள்ல நான் வருவேன், அப்ப நான் உங்களை வந்து பாக்குறேன்.
நானும் என் மனைவியும் வந்திருக்கோம், என் மகளோட
மகள்
திருவிழை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
இந்த பயிற்சி முகாம்கள் நடத்தினா அவங்க கேட்ட மாதிரி அந்த வேகமான வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் அதுக்குன்னு ஒதுக்கி நீங்க சொல்ற மாதிரி 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ அதே நினைவா இருக்க முடியும். அதுக்கு வழி பண்ணணும் இப்போ அமெரிக்காவில.
ஆமாங்க, இப்ப அன்பு வந்து ஒரு பிளான் சொல்லிருக்காங்க சாரிங்க அன்பு, இது இந்த விஷயம் வந்து ஒரு ரிட்ரீட் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரசன்னாவும் இருந்தாருங்க, பட் நம்ம ரொம்ப தூரமான இடத்துல இருக்கிறதுனால. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து ஒரு ரிட்ரீட் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் டெக்சாஸ்ல கூடிய விரைவில் நடத்துவோங்க. அன்பு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து டேலஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் லொகேஷனா டெம்பிள் இல்லாட்டினா ஆஸ்டின் பக்கம் காலேஜ் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காமன் லொகேஷன் பேசிட்டு இருக்கோங்க. நம்ம கோபி பிரசனா அதே மாதிரி ராஜு மேம் அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன் டெக்சாஸ்ல நிறைய இருக்கிறதுனால டெக்சாஸ்ல முதல்ல நடத்தலாம்னு இருக்கோங்க. அன்பு நீங்க கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களாங்க?
அருமையான திட்டம் செய்யுங்க, அவசியம் செய்யுங்க.
ஆமா, ஏன்னா இது வந்து ஒரு நல்ல தருணங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஏன்னா தியானம் பண்றதை வந்து நிறைய பேர் ஏத்துக்காம இருக்காங்க நம்ம சன்மார்க்க வழியில. தியானம் பண்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சா கூட பெருமான் சொன்ன மாதிரி இந்த தனித்துறுத்தல் அமைதியா நேரா ரிலாக்ஸா உட்காந்துருக்கிறது ஃபைனல் கார்டை வச்சு அட்லீஸ்ட் அதை பண்ணா கூட சிறப்பா இருக்கும், கருத்து ஒற்றில்லாத. பட் ஆனா நம்ம நடத்தலான் இருக்கோம். அன்பு கொஞ்சம் சொல்றீங்களா, ப்ரீஃப் பண்றீங்களா?
நம்ம இந்த கால் இல்லாம அப்புறமே பேசலாம் ராம். நம்ம வந்து சரியான ஒரு இடம் கிடைச்ச உடனே நம்ம மத்தவங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த அந்த எண்ணம் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கு. எப்ப வந்து ஒரு சரியான டைம், ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒத்து அமையற மாதிரி இருந்தாக்கா நம்ம டக்குன்னு ஒண்ணு பண்ணிடலாம். நம்ம இந்த கால் இல்லாம அப்புறமே பேசலாம்.
கண்டிப்பா சொல்லுங்கம்மா, இங்க எங்கனால என்ன உதவி செய்ய முடியுமோ நாங்க பண்றோம்.
ஷூர்.
வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குமா? சரிங்க, கேள்விகள் எதுவும் இல்லைன்னா.
வணக்கம் ஐயா. வணக்கம்.
வணக்கம்.
இல்லைங்க, நீங்க அதான் அந்த அதாவது எங்களால கொஞ்சம் லேட்டா இது ஜாயின் பண்ணுங்க, அந்த ஆடியோ அப்லோட் கொஞ்சம் லாஸ்ட் வீக் இந்த வீக் கொஞ்சம் அப்லோட் பண்ணி விடுங்க.
ஓ ஓ ஓ, அவங்க தான்
இல்லையா? ஆமா ஆமாங்க, நான் உங்க பிரசன்னாட்ட ரெக்கார்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அற்புதமா. என்னால கடைசி மட்டும் தான் ஜாயின் பண்ண முடிஞ்சது, ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க, ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு இது மாதிரி உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கொடுக்கும் போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க தொடர்ந்து இது மாதிரி சொல்லணுங்க.
அடுத்து செய்யலாம், அடுத்து துரித்தல் பற்றி செய்யலாம். ஏற்கனவே கோபிகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவரும் சொன்னார் அந்த கருத்தை. அடுத்த திங்கள் நம்ம துரித்தல் பற்றி செய்யலாம்.
ஏன்னா
இப்பொழுது நிறைய நிறைய அன்பர்கள் அதுல கேள்வி கேட்டதுனால சன்மார்க்க வழிபாட்டுல அது ஒரு முதல் சுத்த சன்மார்க்க ஞானிகள் முதல்ல செய்யறது துரித்தல்னு பெருமான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. துதித்தலை பத்தி பல பாடல்கள் குறிப்பு கொடுக்குறாங்க, எப்படி துதிக்கணும்னு சொல்றாங்க. அதனால நாம அதை பின்பற்றலாம்.
சரிங்க, கண்டிப்பா
அடுத்த மாதம் செய்வோம். அடுத்த மாதம் செய்வோம்.
சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
நல்லது, நன்றி.
கார்த்திகேயன் ஐயா, போன வாரம் வந்து கொஞ்சம் விட்டு போச்சுங்க அப்லோட் பண்ண வேண்டியது. இந்த இந்த இன்னைக்கு நாளைக்குள்ள போன வாரம் பேசுறது இப்ப ஐயா பேசுறது இல்ல, ரெண்டுத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிடுறோம் ஐயா.
சரிங்க சரிங்க, அதான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேங்க, வேற ஒண்ணு இல்லைங்க.
சரி சரி சரி, நல்லது. பதிவு சீரா இருந்தது ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஒலியில
இல்லங்க, நல்லா தெளிவா இருந்துச்சுங்க. இப்ப எல்லாரையும் அன்மியூட் பண்ணியாச்சு, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. பட் நீங்க போ, சரி, மத்தவங்க எல்லாம் மியூட்ல இருந்தனால என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க, நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க.
சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய ஏற்பாடுகள் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.
இல்ல இல்லங்க, இதெல்லாம் உங்களுக்கு டீம் டீம் ஒர்க் தாங்க.
சரி,
வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இல்லைன்னா நம்ம ஜெயராஜ் ஐயா வந்து நன்றி உரை பேசுறதுக்கு.
ஐயா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று நம்மிடையே பகிர்ந்த ஒரு அருமையான அனுபவ சொற்பொழிவின் மூலம் நாமே வள்ளலாரிடம் நேரடி அனுபவத்தை பெற்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அனுபவத்தை உணர வைத்திருக்கிறார் தயவு திரு பேராசிரியர் டாக்டர் வை நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சத்சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவருளையும் திருவருளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கோபி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா.
நன்றி, நல்லது, வாழ்த்துக்கள்.
ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயராஜியா. அடுத்து திரு ராஜி அம்மாவை விண்ணப்பம் வாசிக்க அழைக்கும்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி. சத்திய சிறு விண்ணப்பம். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி. திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜி அம்மா. ஐயா, நீங்க ஏதாவது வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? இல்லன்னா ஜோதி பாடல்
உங்க எல்லாருக்கும் செஞ்சிடலாம். இல்ல, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு நல்ல முயற்சி, தொடர்ந்து நடத்துங்க. என்னால என்ற அளவு நான் அறிந்தவரை பெருமானுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜோதி பாட்டு நீங்க பாட முடியுங்களா ஐயா?
ஜோதி பாட்டு நான் பாட முடியும், ஆனால் நான் எனக்கு அந்த பாடல் இசையெல்லாம் வராது. அதனால நீங்க யார் வழக்கமா பாடுறீங்களோ அவங்களே பாடுங்க.
வழக்கமா நம்ம அன்பு அம்மா தான் பாடுவாங்க. அன்பு அம்மா பாடுறீங்களா?
அதுதான் நல்லது, எனக்கு இசைக்கு ரொம்ப தலைவு.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வ்யோம ஜோதி, எரு ஜோதி வீர ஜோதி ஏஹ ஜோதி ஏஹ ஜோதி ஏஹ ஜோதி ஏஹ ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே பாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல் கூடும்.
வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாடி நடம் ரிஜோதி, வாடி நடராசன், வாழி சிவஞான வாழி, வாழியன் ஆண்டவன், வாழி எங்கோன் அருள் வாய்மை என்றும், வாழி எம்மாண்புகள், வாழி என் நாதன் வளர்ப்பதங்கள், வாழி மெய் சுத்த தன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு, வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே, குற்றம்புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது, தெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவுத் தச்சன் துயர் தீர்த்தே, இற்றைப்பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே. திருவள் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்கம் சங்கம் தழைக்க அருள் தாத்தா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.
நன்றி.
வணக்கம் பாஸ்கர்.